ராமானுஜாரியமர்யாணாம் சூடாமணி மகர்நிஷம். எம்பெருமானாராலே அனுகிரகிக்கப்பட்டது கத்தியத்ரயம். அதிலே பெரிய கத்தியம் என்று சொல்லக்கூடிய சரணாகதி கத்தியத்தை அனுபவித்து வருகிறோம். அந்த சரணாகதி கத்தியத்திலே எம்பெருமானை எம்பெருமானார் சரணம் புக, எம்பெருமான் எம்பெருமாள் தம் தோதிவாய் திறந்து அவருக்கு பல உத்தரவாதமான வாக்கியங்களை அருளி செய்கிறார். அதை அனுபவித்து வருகிறோம். எப்படி பொழுதை போக்குவது, எங்கே இருப்பது இத்தியாதிகளான கேள்விகளுக்கெல்லாம் கீழே பதில் தெரிவித்தார் எம்பெருமான். யாவச் சரீர பாதம் ஸ்வயம் அர்த்தானுசந்தானேன சகா சதைவம் வக்தா அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா என்று தெரிவித்தார். ஸ்ரீரங்கத்திலேயே சுகமாக நீர் இருக்க வேண்டியது. ஸ்ரீரங்கம் என்று சொன்னது மற்ற திவ்ய தேசங்களுக்கு உபலக்கணம். தேவையிட்டவர்கள் எம்பெருமானை பற்றினவர்கள், அப்படி பற்றினவர்கள் எவ்விடத்திலே காலக்ஷேபம் பண்ணுவது, இருக்கும் நாள் எங்கே இருப்பது என்று கேட்டால், உகந்தருள் நிலங்களிலே பிரவணனாய் குணானுபவ கைங்கரியங்களே பொதுபோக்காகையும்னு தெரிவித்திருக்கிறார் புலலோகாச்சாரியர். இந்த எம்பெருமானுக்கு எம்பெருமானாருக்கு அம்பெருமான் சொன்ன வார்த்தையே தான் இப்படி இருக்கும் நாள் என்கிறதுனாலே தெரிவிக்கிறார் புலலோகாச்சாரியர். அதை நாம் சென்ற காலக்ஷேபத்திலே சிறிது விரிவாகவே அனுபவிக்கப் பெற்றோம். இது மட்டுமல்ல, இன்னும் பல நன்மைகளை நாம் செய்கிறோம் உமக்கு என்று மேலே தெரிவிக்கிறான். அது என்ன என்பதை அனுபவிக்க தொடங்கினோம். அதாவது பிராணன் போகும் காலத்திலே நான் உண்மை நினைக்கிறேன், அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், அந்திம ஸ்மிருதி வேண்டியதில்லை. கடைசி காலத்திலே பிராணன் போகும் தருவாயில் எம்பெருமானை பற்றிய நினைப்பும் எம்பெருமானுடைய கைங்கரியத்தில் அபேட்சையும் நெஞ்சிலே இருந்தால் ஒழிய பரவசம் கிடைக்காதோ என்று கேட்டால் கிடையாது. உபாசகனுக்கு வேண்டும், உபாயாந்தர நிஷ்டனுக்கு அந்திம ஸ்மிருதி, கடைசி காலத்திலே பகவத் சிந்தனம், பகவத் சரணாரவிந்தத்திலே கைங்கரியம் வேண்டும் என்கிற புருஷார்த்த அபேட்சை இருந்தாலொழி அவனுக்கு சித்தியாது, அதாவது பரமபதம் கிடைக்காது. ஆனால் பிரபன்னாதிகாரிக்கு அது அல்ல, நினைக்க வேண்டியதில்லை. ஏன், என்னிடத்திலே இவன் தன்னுடைய பரத்தையெல்லாம் சமர்ப்பித்தபடியினாலே நான் நினைக்கிறேன். அது ஸ்ரீ வராக சரம ஸ்லோகம் என்று கொண்டாடப்படுகிறது. அம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம், நான் அவனை எப்பொழுது நினைப்பேன், அவன் கல்லைப் போலே இருப்பன், கட்டையைப் போலே இருப்பன், கண்டாவரோதன விதோ ஸ்மரணம் குதத்தே என்கிறார் குலசேகர பெருமாள். அபவாத பித்தைஹி சாகங்காலத்திலே கபம் வாதம் பித்தம் இவைகளாலே பாதிக்கப்பட்டவனாய் பீடிக்கப்பட்டவனாய் எப்படி இருப்பன், கல்லைப் போலே இருப்பன், கட்டையைப் போலே இருப்பன், ஒன்றும் அறியாதவனாக இருப்பன். அப்பொழுது அந்திம ஸ்மிருதி ஏற்படுவது கஷ்டம். கண்டாவிரோதன விதோ ஸ்மரணம் குதஸ்தே, உன்னை எப்படி நினைக்க முடியும்னு கேட்டார். அதற்கு எம்பெருமான் என்ன பதில் செய்திருக்கான், ஸ்ரீ வராகச்சரம ஸ்லோகத்திலே அவனை நான் நினைப்பேன், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி, நானே வந்து அழைத்து செல்வேன் என்று உறுதி அளித்திருக்கிறான் ஸ்ரீ வராகச்சரம ஸ்லோகத்திலே. அகம் ஸ்மராமி என்கிற இடத்திலே ஒரு விசேஷமான அர்த்தத்தை தெரிவிப்பார்கள் நம்முடைய பெரியோர்கள், அதாவது பூர்வாச்சாரியர்கள். அற்புதமான அர்த்தம் அகம் ஸ்மராமி, இவன் எப்பொழுதாவது நினைத்து வைத்தால் நான் அவனை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறேன். மராமின்றதற்க இது பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் வர்பர், வர்த்தமான காலம், வர்த்தமான காலத்தில் இருக்கக்கூடியது ஸ்மராமி என்று சம்ஸ்கிருதத்தில் தேர். அந்த சம்ஸ்கிருத சப்தத்துக்கு என்ன அர்த்தம், அந்த கிரியாபதத்திற்கு வர்புக்கு என்ன அர்த்தம்னா, எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறேன், இப்பொழுதும் நினைக்கிறேன், இவன் பரமபதத்திற்கு சென்று சேர்ந்த பிற்பாடும் நான் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். எதனால் நினைத்து கொண்டிருக்கிறான் ஸ்ரீ வராகப் பெருமாள் என்று கேட்டால், இந்த லோகத்திலே இருள் சருமா ஞானம் உண்டியே உடையே உகந்து ஓடும் இம்மண்டலம், எல்லாரும் பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சின்றிருக்கா, அந்த இடத்திலே இப்படி ஒருத்தன் என்னை நினைத்து என்னிடத்திலே தன்னை சமர்ப்பித்தானே, என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் என்று அவனை பற்றி எப்பொழுதும் நான் நினைத்து கொண்டே இருப்பேன். ஒரு அபூர்வமான வஸ்து, அற்புதமான வஸ்து நமக்கு கிடைத்தால் அதை எப்பொழுதும் நாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம். இது நமக்கு எப்படி கிடைத்தது, எப்படி கிடைத்தது என்று ஆச்சரியப்பட்டு அதை நினைத்து கொண்டிருக்கிறோம். அதுபோல எம்பெருமான், நினைத்து கொண்டே இருப்பேன் இப்படிப்பட்ட அதிகாரியை. சாகுங்காலத்திலே நினைப்பது மட்டுமல்ல, இவன் செற்ற பிற்பாடு சஜீவாத்மா பரமவசத்திற்கு வந்து சேருகிறதே, வந்து சேர்ந்த பிற்பாடும் கூட அவனை பற்றி நான் நினைத்து கொண்டே இருப்பேன் என்று எம்பெருமானுக்கு இந்த ஜீவாத்மாவினிடத்திலே உண்டான பிரீத்தி விசேஷத்தை காட்டுவதாக அமைந்திருக்கக்கூடியதுதான் ஸ்மராமி என்கிற வர்த்தமான கால கிரியாபதம் என்று ஒரு அர்த்தம் அற்புதமாக காட்டுகிறார்கள். எம்பெருமானுடைய குணத்தை காட்டுகிறான், அவ்வளவு குணசாரியாக திகழ்கிறான் அவன். இந்த எம்பெருமானுக்கு இவனிடத்துல எவ்வளவு பிரீத்தி, ஒரு சமயத்திலே சொன்ன வார்த்தையை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறான் என்பதுதான் விசேஷம். ஆக இந்த காலத்திலே நான் நினைப்பேன், பிரபன்னாதிகாரி, எல்லா பரத்தையும் அவனிடத்திலே சமர்ப்பித்தவன், என்னை நீ ஆட்கொள்ள வேணும், நீதான் ரட்சிக்க வேணும் என்று நினைத்து அவனுடைய ரட்சணத்திலே ஒதுங்கினவன் அவன்தான் பிரபன்ன அதிகாரி, பிரபத்தி செய்தவன், எம்பெருமானையே உபாயமாகவும் பேயமாகவும் பற்றினவன். அப்படிப்பட்ட அதிகாரி விஷயத்திலே தான் இருக்கும் நிலையை தெரிவித்தான். அதனால அந்திம ஸ்மிருதி வேண்டியதில்லை என்பதை தெரிவித்தான். அதற்கு மேலே சாகும் காலத்திலே எப்படி இருப்பான் என்பதை தெரிவிக்கிறார். மேலே பெருமானாரை பார்த்து நம்பெருமாள் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் அனுபவிக்க தொடங்கினோம். அந்த மரண காலத்திலே பெருமான் இவனுக்கு செய்யக்கூடிய பல நன்மைகளை மேலே தெரிவிக்கிறான். என்ன என்ன செய்கிறான் என்று பார்ப்போம் இப்பொழுது.
சரீரபாத சமயே தூ கேவலம் மதியைவ தயையா அதிப்பிரபுத்தா மாமேவ அவலோகையன்னு அப்பிரச்சித பூர்வ சம்ஸ்கார மனோரதா
என்று தெரிவிக்கிறான் இவ்விடத்திலே. அதாவது பிராணன் போகும் காலத்திலே
கேவலம் மதியேவதயா
சரீரபாத சமயே தூ, சரீரம் பாதம்னால் கீழே விழுகிறது. சரீரம் ஒரு காலத்தை விழுந்துதானே தெரியணும். இதம் சரீரம் பரிணாம பேசணம் பதத்தியவசியம் ஸ்லதசந்தி ஜர்ஜரம் இமௌஷதே கிளிஷதி மூட துர்மதே நிராமயம் கிருஷ்ணரசாயனம் பிபா என்கிறார் குலசேகர பெருமாள். ஒரு நாள் இது விழுந்துதான் தீரும், வெள்ளரிப்பழத்துக்கு கட்டு போட்டா போலே என்று தெரிவிப்பார்கள். எத்தனையோ நாம் இதை சரிப்படுத்தினாலும் கூட கீழே விழுந்துதான் தெரிகிறது. மரணம் நிச்சயம். அந்த சரீர பாதம், சரீரமானது விழுங்காலத்தில், சரீர பாத சமய மரண காலே என்று அர்த்தம் அதற்கு. சரீர பாத சமயே தூ அந்த காலத்திலோ என்றால் கேவலம் மதி, என்னுடைய தயினாலேயே இதெல்லாம் உனக்கு கிடைக்கும், நீ செய்த ஒரு பூர்வ கிரியையினாலே இது கிடைத்ததாக அல்ல, இது நிருகேது கிருபையினாலே கிடைக்கக்கூடியதுன்னு தெரிவிக்கிறான் என்று என்ற காலக்ஷேபத்திலேயே விரிவாக தெரிவித்தேன். சரீர பாத சமயே தூ அதி பிரபுத்தகா, நல்ல தெளிந்த ஞானத்தை உடையவனாக ஆவாய். எல்லாம் அர்த்தம் விசேஷார்த்தங்களை காட்டியிருக்கிறார், அனுபவித்திருக்கிறோம். அதி பிரபுத்தகா மாமேவ அவலோக என்னை, என்னையே பார்ப்பவனாக நீ இருப்பாய். அப்பிரச்சுத பூர்வ சம்ஸ்கார மனோரதா என்று அடுத்தபடியாக தெரிவிக்கிறார். அதுதான் நாம் இன்று அனுபவிக்க வேண்டிய விஷயம். அதான் அப்பிரச்சுத நழுவலில்லாத பூர்வ முன்னாலே இருக்கக்கூடிய சம்ஸ்காரம், முன்னாலே இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் என்ன? பெருமானே உபாயு பெயம்ங்கிறது திருடமான விஸ்வாசம், புருஷார்த்தத்திலே விஸ்வாசம். அதே போல அந்த புருஷார்த்தத்திலே ருச்சி, உபாயத்திலே விஸ்வாசம், புருஷார்த்தத்திலே ருச்சி, இந்த ரெண்டும் உடையவனாக இருக்கிறானே தான் சம்ஸ்கார சப்தத்தாலே தெரிவிக்கிறேன். அவனுடைய விஸ்தாரமான மனோரசத்தை உடையவனாய் என்று தெரிவிக்கிறார். அதை விசேஷமாக எப்படி வியாக்கியானத்திலே காட்டுகிறார் என்பதை இனி நாம் அனுபவிப்போம்.
அப்பிரச்சுத பூர்வ சம்ஸ்கார மனோரதா, பூர்வ சம்ஸ்காரத்துக்கு பிரச்சுதி இல்லாத மனோரதத்தை உடையிறாய்.
பூர்வ சம்ஸ்காரத்துக்கு பிரச்சுதி இல்லாத நழுவுதல் இல்லை, அது போகாது. பிரச்சுதி என்ன? போய்விடுகிறது, போகாமல் இருத்தல்னு அர்த்தம். சுதி சுதி என்றால் போய்விடுவது, நழுவிடுவது, கைவிட்டு போவது, கைவிட்டு போகாமல் உம்மிடத்திலே இருக்கும். அப்பிரச்சுத பூர்வ சம்ஸ்காரம், ஆசிரியப்பதற்கு முன்னாலே என்ன சம்ஸ்காரம் இருந்ததோ அந்த சம்ஸ்காரத்தோடு கூடியிருப்பீர். ஆசிரியத்த பிற்பாடு என்ன சம்ஸ்காரம் இருக்கோ அது கூடியிருப்பேர்னு அர்த்தம். முன்னால் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா விபரீத எண்ணங்கள், அதெல்லாம் போய் எம்பெருமானே உபாயோபேயம் என்று நினைத்திருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதே அதற்கு எந்த குறைவில்லாமல் இருப்பேன், திடமான விசுவாசத்துடன் இருப்பேன். அதே போல புருஷார்த்தத்திலே மனோரதம் இப்படி அனுபவிக்க வேணும், எம்பெருமானுக்கு இப்படி கைங்கரியங்கள் செய்ய வேணும், வழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டினாம் ஆழ்வார் தெரிவிக்கிறாரே. ஒன்று விடாமல் சகலவிதமான கரியங்களையும் செய்ய வேண்டும் என்று அபேட்சிப்பதுதான் மனோரசம். அந்த மனோரசத்தை உடையவராக நீர் இருப்பீர், இதிலே ஒரு குறைவும் ஏற்படாது என்று தெரிவிக்கிறான் இவ்விடத்திலே.
அதாவது பகவத் சமாஸ்ரயணம் பண்ணி வைத்து அபசாரங்களை கணக்க பண்ணி போந்து சாம்போதாக நாமோ சாவப்புகா நின்றோம், நம் திறத்தில் ஈஸ்வர ஹிருதயம் எங்கனே இருக்கிறதோ.
இந்த இந்த நழுவுதலுக்கு காரணம் என்ன என்று கேட்டால் அதை சொல்கிறார் இடத்துல. அதாவது எம்பெருமானை பற்றின பிற்பாடு சாகும் காலம் வந்து சேருகிறது. சாகும் காலத்தில் இவன் யோஜனை பண்ணுகிறான், நம்ம எப்படி எம்பெருமானை ஆசிரியத்த பிற்பாடும் எத்தனை விதமான அபச்சாரங்கள், பகவத பிரச்சாரம், பாகவதாபச்சாரம், அசாக்கியாபச்சாரம், ரூப நானாவிசானந்தாபச்சாரன்ற ஒன்று குறைவில்லாமல் அப்புறம் தான் பண்ணியிருக்கோம். நமக்கெல்லாம் ஆசிரியதாள்னு பேர், எம்பெருமான ஆசிரியச்சிருக்கோம்னு பேர், நாமே யோசித்து பார்க்கறது. அதுக்கப்புறமும் சாஸ்திரத்தில் சொன்னபடி இருக்கிறோமா, எம்பெருமான் அந்த சாஸ்திரத்தை தான் பிறந்து அனுஷ்டித்து காட்டினானே, அதன்படி நடக்கிறோமா நடந்தோமா என்று பார்ப்போமே ஆனால் கிடையவே கிடையாது. இன்னும் விபரீதமாக இருக்கக்கூடிய இந்த வாசனை நம்ம விட்டு போகாமல் இருக்கிறது. சாகக்கூடிய காலத்தில் எம்பெருமானை பற்றி இருக்கிறோமே, நமக்கு என்ன மாதிரி நடக்க போகிறதோ தெரியலையே, மோட்சம் கிடைக்குமா, எத்தனை அபச்சாரங்களை பண்ணியிருக்கோம், இந்த அபச்சாரங்களை எல்லாம் எம்பெருமான் பொறுப்பனா, நாம் பண்ணியிருக்கிறோம், பண்ணும்போது அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான், சர்வகர்ம சாட்சியாக இருந்திருக்கிறான். அதற்கு மேலே மறப்பவனாக இல்லை, மறந்து விடுவனாக அல்ல, ஒரு வார்த்தையும் மறக்காமல் எப்பொழுதும் நினைவிலே வைத்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கிறான் இந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்மை தண்டிக்காமல் விடுவனா, நமக்கு மறுபருவி பிறவி இல்லாமல் போகுமா, எம்பெருமானை போய் அடைவோமா, அங்கு கைங்கரியம் பண்ணுவோமா, மனோரதமெல்லாம் இருந்தாலும் இது நடக்குமா, விபரீதமாக நடந்து கொண்டிருந்திருக்கிறோமே என்று ஒருத்தன் கலங்குவது இயற்கை. அப்பொழுது கலக்கம் ஏற்படும், கலக்கம் வேண்டான்றான் விடத்துல. அதுதான் விஷயம், பேருன சாரார்த்தம் என்னவென்றால் அப்படிப்பட்ட கலக்கம் மக்கு வேண்டாம். என்னை ஆசிரியத்தவனுக்கு இந்த குறை ஏற்படவே ஏற்படாது, ஒரு காலத்திலேயும் நான் அவனை கைவிட மாட்டேன். அப்பிரச்சுத பூர்வ சம்ஸ்கார மனோரதா என்கிறான் விடத்துல, அதை விவரிக்கிறார் மறுபடியும்.
பகவத் சமாசிரயணம் பண்ணி வைத்து
பகவானை ஆசிரியத்த பிற்பாடு
அபச்சாரங்களை கணக்க பண்ணி போந்து,
அபச்சாரங்களை கணக்கன்னா நன்னா பண்ணிருக்கோம், தெரிஞ்சும் பண்ணிருக்கோம் தெரியாமலும் பண்ணிருக்கோம், கணக்க பண்ணி போந்து. ஏன், சரீரத்துடன் இருக்கும் காலத்துல, இந்த பிரகிரு சம்பந்தத்தோட இருக்கும் காலத்துல நம்மாலே இவை எளிதிலிருந்து தப்ப முடிவதில்லை, ஆகையினாலே இந்த தோஷங்கள் ஏற்பட்டு தெரியினதெல்லாம் பார்க்கிறோம். பூர்வாச்சாரியருடைய இதுல விசேஷமான இருக்கக்கூடிய பிள்ளை பிள்ளையாழ்வானுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தா தெரியறது, அவர் அபச்சாரப்பட்டுருந்தார் பாகவதா இடத்துல. புலத்தாழ்வான் அவர் இடத்துல சொன்னார், இந்த அபச்சாரப்படக்கூடாது, இன்னும் ஒரு அயன காலம், தட்சிணாயனமோ புண்ணியம் அல்லது உத்தராயண காலத்திலேயோ காவேரியில் தீர்க்கமாடியிருக்கான் பிள்ளை பிள்ளையாழ்வான் புலத்தாழ்வானுடைய சிஷ்யன். சிஷியனாக இருக்கக்கூடியவர் இப்படி அபச்சாரப்படுகிறாரே, இவர் நல்ல ஞானானுஷ்டான சம்பன்னராக இருக்கார், ஞானானுஷ்டானம் இருந்தும் இப்படி பாகவதா அபச்சாரப்படுகிறார் அப்படினாலே எம்பெருமான் தண்டித்து விடுவனே என்று நினைத்தார். அவரிடத்துல போனார், நீர் எனக்கு அயன காலத்திலே ஒரு தானம் பண்ண வேண்டும் என்று கேட்க, அடி இடத்துல என்ன இருக்கு, எல்லாம் தேவரிற்கு சமர்ப்பித்து விட்டேனே என்று சொல்ல, அது இருக்கட்டும், இந்த திரிகரண சுத்தியாக ஒரு காலத்திலையும் பாகவதாபச்சாரப்பட மாட்டேன், மூன் உக்கரணங்களாலும் உபச்சாரப்பட மாட்டேன்னு எனக்கு தானம் பண்ணி கொடுன்னார். உருகி போயிட்டார் பிள்ளை பிள்ளையாழ்வான். அப்படியே பண்ணேன்னார், கொஞ்ச காலம் காரக்ஷேபத்து வந்துட்டு இருந்தார், திடீர்னு ஒரு நாள் வரல, உடனே கூறத்தாழ்வான் அவர் திருமாளிக்கு போய் ஏன் வரலை என்று சொல்ல, அவர் வந்து இவருடைய திருவடி தாமரை கட்டி கொண்டு ஹோ என்று அழுதார். யோ, இந்த சரீரத்துடன் இருக்கும் வரை அபச்சாரப்படாமல் இருக்க முடியவில்லை, தேவரிற்கு வாக்கு கொடுத்தும் உபச்சாரப்பட்டு விட்டேன் மனத்தினாலே, யாரோ ஒரு சிவயிட்டவரை பற்றி இப்படி நினைத்தேன் என்று சொல்ல, வாக்கினாலே நீர் அபச்சாரப்பட நேர்ந்தாலும் ஜாக்கிரதை ஆயிரும், சரீரத்தினாலே அபச்சாரப்பட மாட்டீர், ஏன் என்றால் ராஜாவினுடைய தண்டனைக்கு பயந்து நீர் அபச்சாரப்பட மாட்டீர், பாகவதர் அடிக்கிறார்னு வித்துவிடும், அதுதான் சரீரத்தினாலே படக்கூடிய அபச்சாரம். அக்காலத்திலே ராஜா தண்டிப்பான், ராஜ தண்டனைக்கு பயந்து சரீரத்தாலே அபச்சாரப்பட மாட்டீர், அதே போல மனசினாலே இப்பொழுது நீர்பட்ட அபச்சாரத்துக்கு இவ்வளவு வருத்தம் பிறந்தவாறே எம்பெருமான் பொறுப்பன், இனி வாக்கு ஒன்றையே ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டு போம் என்று தெரிவித்தார் என்று சொல்வது ஒன்று உண்டு. அதனால எத்தனைதான் இருந்தாலும் பூர்வாச்சாரியர்களுக்கே சிரமமாக இருக்கிறது. இந்த சரீரத்துடன் கூட இருக்கும் காலத்திலே உபச்சாரம் ஏற்பட்டே தீர்கிறது. எப்படி எத்தனை பண்ணி இருக்கிறோம், கணக்க பண்ணி இருக்கிறோம், நன்றாக அறிந்தும் அறியாமலும் பண்ணி இருக்கிறோம். இதெல்லாம் எம்பெருமான் பொறுப்பனா, தண்டிக்க மாட்டானா, மறுபடியும் பிறவி வந்து சேராதா என்று மனத்திலே கலக்கம் உண்டாகும். பூர்வ சம்ஸ்காரத்துக்கு ஒரு சுதி ஏற்படும், அது ஏற்பட வேண்டாம் என்கிறான் இவ்விடத்திலே.
சாம்போதாக நாமோ சாகப்புகா நின்றோம்,
சாகுங்காலத்திலே நாம் சாகப்போகிறோம். இவர் நினைக்கக்கூடிய நினைவெல்லாம் சொல்றார் பிரியவாச்சான் பிள்ளை. நாம் இப்பொழுது சாகப்போகிறோம்.
நம் திறத்தில் ஈஸ்வர ஹிருதயம் எங்கனே இருக்கிறதோ,
பெருமான் எப்படி திருவுள்ளத்தில் நினைச்சேன், ஈஸ்வர ஹிருதயம் எப்படி இருக்கிறதோ, பெருமான் என்ன நினைச்சிருக்கானோ தெரியலையே, தண்டிக்கணும்னு நினைக்கிறானா, கிருபைக்கு விஷயமாக ஆக்க வேணும்னு நினைக்கிறானா, நிகிரகத்துக்கு விஷயமாக ஆக்க வேணும் என்று நினைக்கிறானா, அனுகிரகத்துக்கு விஷயமாக ஆக்க வேணும்னு நினைக்கிறானா, என்ன செய்யப்போகிறானோ தெரியவில்லையே என்று ஈஸ்வர ஹிருதயம் அழியாமல் பூர்வ சம்ஸ்காரத்துக்கு ஒரு சுதி ஏற்படும் அந்த காலத்தில் அது வேண்டாம் என்கிறான்.
நமக்கு பேரு எங்கனே இருக்குமோ,
நமக்கு பேரு, பேரு என்றால் பகவல்லாபம், பேரு புருஷார்த்தம் பலம், நமக்கு பலம் எப்படி இருக்குமோ தெரியலையே, பரமதம் கிடைக்குமா இல்லை மறுபடியும் சம்சாரத்திலே பிறப்போமா என்று அதை பற்றி தழும்பி இருப்பன்.
நாம் அனந்தரம் என்னென்பதாக பூகிறோமோ,
அடுத்தபடியா என்ன ஆக போறோமோ அர்த்தம், என்ன ஆக போறோமோ தெரியலையே, என்னமா பிறக்க போறோமோ தெரியலையே, அடுத்த நிமிஷம் இந்த பிராணவியோகம் ஏற்பட்ட பிற்பாடு என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லையே என்று தழும்பி நிற்பன்.
நம்மால் செய்யவடுப்பது என்று
நாம இப்ப என்ன பண்றோம் அப்படின்ட்டு ஒருவனுக்கு கலக்கம் ஏற்படும். சம்சாரிகளுக்கு ஒரு கலக்கம் ஏற்படுறத சொல்றார் புறத்தாழ்வான் சொல்றார். புத்ரா மீ புத்ராயுமே மீமை சம்ஸ்திதே சியு அப்பிரதிக்ரிய நிரர்த்தக சிந்தனேனா தூயே, புறத்தாழ்வான் சொல்வதாக அவர் அனுசந்தானம் பண்றார். நாமெல்லாம் செத்து போயிட்டா இந்த பிள்ளைகள்லாம் இருக்காளே, குழந்தைகள்லாம் இருக்காளே, இவ என்ன மாறுபாடோ என்ன ஏற்படுமோன்னு இவாளை பத்தி கவலைப்படுறான். புறத்தாழ்வான் சிரிக்கிறார் இதை கேட்டு, ஐயோ உனக்கு என்ன ஏற்பட போறதுன்றத நீ நினைச்சு பார்க்க மாட்டேன்றைய, இவாளுக்கு என்ன ஆ போறதுன்னு நீ நினைக்கிறைய, அதனால என்ன பிரயோஜனம், அப்பிரதிக்ரிய நிரர்த்தகம், இதுக்கு பிரதிக்ரிய என்ன, ரெமிடி என்ன, ஒன்றும் கிடையாது. அவளுக்கு என்ன ஏற்படுறதோ அதை எம்பெருமான் பண்ணித்தான் தீருவன். இவனுடைய நினைவாலே அதை நீக்க முடியாது, போக்க முடியாது ஒரு காலத்திலே. அதற்கு மேலே நிரர்த்தகம், இந்த எண்ணம் எந்த இந்த எண்ணத்தினாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, தன்னை பற்றி நினைக்க மாட்டேன் என்கிறானே இவன். இது தன்னுடைய விஷயமாக இருக்கும், இப்படி நான் மிகவும் வருத்தப்படுகிறேன், என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகுமோ, வேதவியாச பட்டருக்கு என்ன ஆகுமோ, வராசர் பட்டருக்கு என்ன ஆகுமோ, இன்னும் நான் கவலைப்படுகிறேன் ஒழி என்னை பற்றி கவலைப்படவில்லை, இந்த சிந்தனம் வீண், இதற்கு பிரதிக்ரியே கிடையாது என்று குறத்தாழ்வான் அருளை செய்கிறார். இது சாதாரண மனுஷர்கள் விஷயத்திலே. ஆனால் பிரபன்னாதிகாரி தன்னை பற்றியும் கவலைப்படுகிறான். என்ன பண்ணுறான், எம்பெருமான் தண்டிப்பனோன் மோத்திரியிலே அபச்சாரம் நிறைய பண்ணியிருக்கேனே, நமக்கு வீடு அதாவது பரமவச சாம்ராஜ்யத்தை கொடுப்பனா, தன் திருவடி கீழ் வைத்துக் கொள்வனா, அல்லது கீழே பிடித்து தள்ளிவிடுவனாம் என்று இவனுக்கு கவலை ஏற்படுகிறது அந்த காலத்திலே.
அனந்தரம் என்னென்பதாக கூறுகிறோமோ, நம்மால் செய்யவடுப்பது என்று கலங்குகை அன்றிக்கே,
நம்மால் என்ன செய்யறது இந்த சமயத்துல என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு பார்க்கறான். என்ன செய்யறது, ஒன்றும் செய்ய முடியாது, செய்ததை போக்க முடியுமா, அபச்சாரப்பட்டதை போக்க முடியுமா, கிடையாது. ஆகையினாலே அந்த காலத்திலே ஒரு கலக்கம் ஏற்படும், அந்த கலக்கம் வேண்டாம் என்கிறான் இவ்விடத்திலே.
தன்னை இசைவித்த பகவத் பிரசாதம் அடியாக பிறந்த ஆச்சாரிய விசயிகாரத்தையும்,
அப்ப என்ன நினைச்சு பார்க்கணும்னாக்கா அதை சொல்றார், இதை நினைச்சு பாரு, எம்பெருமான் இவரை இசைவித்தான் சொல்கிறான். பெருமானார் சொல்றான், உம்மை இசைவித்தது யார், ஒரு ஜீவாத்மாவை இசைவித்தது யாரு, அழ்வார் சொல்றார் தாராவுமுகே என்கிற பதிகம். தாராவுமுகே என்கிற பதிகத்தில் ஐந்தாம்பத்தில் எட்டாம் திருவாய்மொழி ஆறாவுமுகே என்கிற பதிகம் விலை ஆழ்வார்கள், இசைவித்தென்னை உண்டாடி நைக்கேழி இருத்தும் அம்மானே, அசைவிலமரர் தலைவர் தலைவா ஆதிப்பெருமூர்த்தி, நலத்தார் மிக்கார் குடந்த கிடந்தாய் அடியேன் அருவானாள் என்று ஆழ்வார் செவித்தன்னையுன் தாழினைக்கேள் இருத்தும் அம்மானேன் அசைவிலமரர் தலைவர் தலைவா ஆதிப்பெருமூர்த்தி திசையில் வீசும் செழுமாமணிகள் சேரும் திருச்சுடந்தை அசைவில் உலகம் பரவ கிடந்தாய் காணவாராயே என்று பாசுரம். அந்த பாசுரத்தை இசைவித்து அழ்வார். நான் இசைந்தேனா? இசையவே இல்லை. யானொட்டி என்னுள் இருத்துவம் என்னிலன் தானொட்டி வந்து என் தனிநஞ்ச வஞ்சித்து ஊனொட்டி நின்று என் உயிரில் கலந்து எல்வானொட்டுமோ இனி என்ன நிகழ்க்கவேன்னு கிழியன் சந்தாரம் பண்ணியிருக்கார். பெருமான் என்கிட்ட ஒட்டிக்கணும் ஒட்டிக்கணும்னு வந்தான், ஆனால் நான் ஒட்டி வெட்டி வெட்டி விட்டுட்டு போனேன். அது மாதிரி நான் இருந்தேன் ஒழிய அவனை சேர்த்து கொள்ளவே இல்லை. ஆக தானே வந்து ஒட்டி கொண்டான்னு தெரியும். இசைவை ஏற்படுத்தினவன் யார்? எம்பெருமான் தான். நாம் இசையவில்லை, வெகு காலம் நாம் இசையாமல் தான் இருந்தோம். காலக்ஷேபம் கேட்டுருக்கிற எல்லாருமே நினைத்து பார்ப்பது, நாம் காலக்ஷேபம் கேட்பதற்கு முன்னாலே எப்படி இருந்தோம் என்றால் மற்ற விஷயங்களிலே மிகவும் ஈடுபாடு உடையவர்களாக இருந்தோம் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நமக்கு இதை கேட்க வேணும். இதை கேட்டாலொழிய தரிக்க முடியாது என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தினது யார்? நாமாக ஏற்படுத்தி கொண்டோமான் பார்த்தா கிடையவே கிடையாது. நம்மாலே ஏற்படுத்தி கொள்ள முடியாது. பெருமான் தான் ஏற்படுத்தினான். அதற்காக அவன் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறான். எதிர் சூழல் புக்கு எனத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கே இளம்மான் தெரிவிக்கிறவனையே என்று காட்டுகிறார். ஆகையினாலே பெருமான் எதிரில் எதிரில் வந்திருந்தான். என்ன கொள்வாருண்டோ என்ன கொள்வாருண்டோன்னு பல அவதாரங்களை செய்து காரியம் செய்தான். திருட்டு அவதாராதி முகத்தாரே பண்ணின கிருஷி பலம் என்கிறார் புலலோகாச்சாரியர் நம்முடைய மூச்சுப்படியில். அவனல்லவா அதற்கு காரியம் செய்தான், திருட்டியை பண்ணினான். அன்னாள் நீ சந்த ஆக்கை முன்னேறி ஞானம் படைத்த எம் முகில்வண்ணனை அன்னாள் நீ சந்த ஆக்கைன்னு பெருமான் கொடுத்த ஆக்கை அந்த சரீரம். சரீரத்தை கொண்டு இவன் எம்பெருமானை ஆச்சிரயிக்கிறான். அது அவன் தானே சரீரத்தை கொடுத்தான், அதற்கு மேலே ஆச்சிரயிக்கும்படியாக பண்ணினான். அதற்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறான். இசைவித்தன வந்தான், அதை நினைத்துப்பார் என்கிறான் இவ்விடத்தில். அதை நினைத்துப்பார் எப்படி தடும்பு இல்லாமல் கலக்கம் இல்லாமல் இருக்கலான்னாக்கா எம்பெருமான் தானே நம்மை ஆச்சிரயிக்கும்படியாக பண்ணினான். இசைவை ஏற்படுத்தினான் முதலிலே. அத்வேடத்தை அவன்தான் உண்டு பண்ணினான். ருச்சியை அவன்தான் விளைவித்தான். என்னை சம்மதிக்க வைத்தான். அவன் திருவடித்தாமலே தருணமாக பற்றும்படியாக செய்தான். ஆக குழமணன் செய்து காலிலே விழவிட்டு கொள்ள பொம்மையை பண்ணி காலில் விழவிட்டு சரணாகதி பொம்மை பண்ணி எடுத்ததுன்னு சொல்ற மாதிரி தான் இந்த ஜீவாத்மாவை அந்த எம்பெருமான் அங்கீகரிக்கிறான். இதை எல்லாவற்றையும் நினைத்துப்பார் என்கிறான் முதலிலே எம்பெருமான். அடுத்தபடியா மற்றொன்றும் சொல்றான்.
தன்னை இசைவித்த பகவத் பிரசாத மடியாக பிறந்த ஆச்சாரிய விஷயிகாரத்தையும்
ஆச்சாரியன் அப்புறம் இவனை ஏற்றுக்கொள்கிறான். விஷயிகாரன் ஏற்றுக்கொள்கிறான், அங்கீகரிக்கிறான். ஆச்சாரியன் எதனால ஏற்றுக்கொண்டான்? எம்பெருமான் இவனை இசைவித்து விட்டான். இசைவித்த காரணத்தினாலே அவன் இவனிடத்திலே அருளை புரிந்திருக்கிறான். இந்த கிருபையின் காரணமாக ஆச்சாரியன் பார்க்கிறான், ஆ எம்பெருமானுடைய கிருபையை பெற்றவன் இவன். ஆகையினாலே இவனை நாம் ஏற்றுக்கொண்டு இவனை திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆக்க வேண்டும் என்று அவன் அன்றைய தினத்திலிருந்து பாடுபடுகிறான். ஆச்சாரியனிடத்துல கொண்டு போய் சேர்த்தவன் யார் என்று கேட்டால் எம்பெருமான் தான். எம்பெருமான் தான் மூல சுக்ரதம் என்றே அவனுக்கு பெயர். இவரையெல்லாம் விசாரம் எழுந்திருந்திருக்கு. சீவஜன பூவனத்துல சுக்ரத தேவர்னு ஒருத்தர் உண்டா என்ன சில பேர்கள் கேள்வி கேட்க அதற்கு சமாதானம் அருளி செய்ததாக விசேஷமா தெரிவித்திருக்கிறார். திரிபாத்திபூதியிலே பரிபூர்ணானுபவம் நடவானிருக்கான் ஒரு பெரிய சூர்ணையில இதை பற்றி முதலிலே தெரிவித்து பிற்பாடு இதை பற்றி திருவரங்கம் பெரிய கோயிலே ஒரு நாள் புறப்பாட்டுக்காக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எழுந்தருளி இருக்கும் பொழுது நடந்த வார்த்தை இந்த வார்த்தையை ஸ்மரிப்பதுன்னு தெரிவிச்சிருக்கார் புடலோகாச்சாரியர். அது என்ன வார்த்தை என்பதை மனோரமாமணிகள் தெரிவித்திருக்கிறார். அதை பற்றி விவரித்து ஸ்ரீவச்சன பூஷணத்தில் வியாக்கியானத்தை கொண்டு காலக்ஷேபம் சொல்லியிருக்கிறேன். அங்கு கேட்டால் மிகவும் நன்றாக புரியும். அங்கு சொல்லக்கூடிய விசேஷம் என்னவென்றால் சுக்ருதம், நமக்கெல்லாம் சுக்ருதம் என்பது சுட்டு கிருதம் நன்றாக செய்யப்பட்டது. எது அது? எம்பெருமான் தான். சுகிருதமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். நமக்கு சுகிருதம்னு ஒன்று கிடையவே கிடையாது. நமக்கு நன்மையாவது நன்மையை பண்ணும் ஈஸ்வரன் தான். ஈஸ்வரனைத்தான் சுகிருதம் என்று தெரிவிக்கிறார்களே ஒழிய வேறல்ல. அவன்தான் ஆச்சாரிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறான். அதை பார்க்கிறான் ஆச்சாரி நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறபடினால இவனுக்கு எம்பெருமானுடைய கிருபை உண்டு. அதன் காரணமாக இவன் திருந்தியிருக்கிறான். இவனுக்கு இசைவு ஏற்பட்டிருக்கிறதை ஆகையினாலே இவனை நாம் அங்கீகரித்து மேலும் மேலும் திருத்தி இவனை எம்பெருமானுக்கு ஆக்க வேண்டும். அவன் அங்கீகரிக்கிறான் அடுத்தபடியா. இது எல்லாவற்றையும் அந்த சரீர பார்த்த சமயத்திலே நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்த்தால் அப்ரச்சுத பூர்வ சம்ஸ்கார மனோரதா, பூர்வ சம்ஸ்காரத்திற்கு எந்த விதமான குறைவும் ஏற்படாது, நழுவுதல் ஏற்படாது, நினைத்துப்பார் என்று எம்பெருமானாரை பார்த்து தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே.
விஷவித்த பகவத பிரசாதமடியாக பிறந்த ஆச்சாரிய விஷயகாரத்தையும்,
பகவத் பிரசாதம் என்றால் கிருபை, அடி என்றால் காரணம், பகவானுடைய கிருபையின் காரணமாக பிறந்த ஆச்சாரிய அங்கீகாரம்,
தனுகுணமான ஆச்சாரிய உபதேசத்தையும்,
அது பின்தொடர்ந்து அதற்கு சேர பிற்பாடு ஆச்சாரியன் உபதேசங்களை பண்ணுகிறான், அவனை நன்றாக திருத்துகிறான். ஸ்காரித்தியை சாசித்தாரம்னு சிறு குற்றம் செய்தாலும் கூட அதை உடனே அவன் கண்டிக்கிறான், நிர்தாட்சிணமா இப்படி செய்யக்கூடாது என்று அவனை பார்த்து சொல்லி அவனுடைய ஆத்மக்ஷேமத்தையே நினைத்து போகிறான் எப்பொழுதும். அது ஆச்சாரியன் பண்ணக்கூடிய பெரிய உபகாரம். அதனாலதான் ஆச்சாரியன் அவசியம் வேண்டும். ஏன், இந்த லோகத்திலே எம்பெருமான் வாய் திறந்து வார்த்தை சொல்வதில்லை. அச்சாவதார தலங்களில் எம்பெருமான் ஏதாவது சொல்றானே, ஒன்றும் வார்த்தை சொல்வதில்லை. ஆச்சாரியன் இடத்துல ஒப்படைச்சிட்டான். ஆச்சாரியன் இவனை திருத்துகிறான் அடிக்கடி. இவன் தவறான மார்க்கத்திலே செல்ல நினைக்கும் காலத்திலே இவனை பார்த்து பல உபதேசங்களை செய்து, இது தவறப்பா, இப்படி பண்ணக்கூடாது என்று அவனை நன்றாக கட்டாட்சித்து திருத்தி திருமகள் கழுவனுக்கு ஆக்குகிறான். ஏன், ஆத்மோஜீவனத்திலேயே ஊன்றி இருக்க கடவன் ஆச்சாரியன். எப்பொழுதும் ஆத்மக்ஷேமத்தையே நினைக்க வேணும். ஆச்சாரியன் சிச்சன் ஆருயிரை பேடும் அவன் என்பதுதான் ஆச்சாரியனுக்கு லக்ஷணம் என்கிறார் உபதேச ரத்னமாலையிலே மணவாட மாமுனிகள். ஆச்சாரியன் என்பது யார், சிஷ்யனுடைய ஆருயிர், மிகச்சிறந்த உயிர் அது ஆத்மா. அந்த ஆருயிரை பேடும் அவன், அதை ரட்சிக்கும் அவன் எப்பொழுதும் நன்றாக காத்து. எம்பெருமானுக்காக இருக்கக்கூடியது இந்த ஆத்மா. எம்பெருமானுக்கு இந்த கன்னிக்கை, ஆத்மாவாகிற கன்னிக்கையை கொடுக்க வேணும், வளர்க்க வேண்டும். அதனாலதான் அவனை ஞான பிதா, பெரியான் பிரம்மத பிதா, பிரம்மா பிரம்மத்துக்கு இந்த ஜீவாத்மாவை அடித்தவன், கன்னிகா பிரதானம் பண்ணினவன். ஆகையினாலே சரீரத்தை கொடுத்த தாயா தகப்பனார்களை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தவன் ஆச்சாரியன் என்று காட்டியிருக்கிறார்கள். அதைத்தான் இவ்விடத்துல சொல்றார். அதை நினைத்துப்பார், ஆச்சாரியன் அங்கீகரித்தானே, இது எதிரடியாக ஏற்பட்டது, நைசைவித்த நான் பண்ண காரியம் என்கிறான் எம்பெருமான். அதை நினைத்து பார்த்தால் உனக்கு அந்த சம்ஸ்காரத்திலே நழுவுதல் ஏற்படவே ஏற்படாது.
அதடியாக வருகிற பகவத் சமாசிரயணத்தையும்,
அதன் காரணம் ஆச்சாரிய இடத்துல போன உடனே அவன் என்னவென்றான், பகவானை நீ ஆசிரியத்திருப்பாயா, பகவானே எல்லாம், முதல்ல இசைவு தான் ஏற்பட்டது, இசைவு ஏற்பட்ட உடனே அவனை கொண்டு போய் ஆச்சாரிய இடத்தை சேர்த்தான். ஆச்சாரிய என்னவென்றான், பா விஜய், இசைவு ஏற்பட்டால் போறாது, எம்பெருமானே ரட்சகன் என்று அறிந்தால் போறாது, எம்பெருமானே ரட்சகனாக நீ பற்ற வேணும். ஏன் பற்ற வேணும், பிரபத்தி செய்ய வேணும், சரணாகதி பண்ண வேணும் என்கிறான். ஏன் பண்ண வேணும்னால், இத்தனை காலம் அவனுடைய ரட்சணத்திலே நீ ஒதுங்காமல் இருந்தாய், தந்தரவெட்டியாக திரிந்தாய். தொம்மே என்று சொன்னால் அகம்மே, நீ எனக்கு அடிமை என்று அவன் சொன்னால் அல்ல அல்ல, நான் சுதந்திரன் என்றே நீ தெரிவித்து வந்தாய். அது போயிற்று, இப்பொழுது என் நினைவு மாறிற்று என்று எம்பெருமான் அறியும்படியாக நீ அவசியம் தெரிவிக்க வேணும். இதை கேட்டவாறே அவன் திருவுள்ளம் உகக்கும். தாய்க்கு குழந்தைக்கு வியாதி போன உடனே சோறிட வேண்டும் தெரியும், உடனே சோறிடுவதில்லை, சோறு வேணும் என்று அது கேட்டால் அப்பொழுது தாய் மிகவும் சந்தோஷப்பட, சோறு போடுறது தெரியும், அந்த வியாதி போயிடுச்சுன்னு தெரியும். இருந்தாலும் இந்த தாயானவள் சிறிது காலதாமதத்தை சகிக்கிறாள். காரணம் என்னவென்று கேட்டால், இந்த குழந்தை வாய் திறந்து கேட்க வேணும். நாளே இவன் பாசுரம் கேட்டவாறே அவன் திருவுள்ளம் உகக்கும் என்கிறார்கள் பெரியோர்கள். பூர்வ வாக்கியம் துவயத்தில் சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே, உன்னையே உபாயமாக பற்றுகிறேன்னு சொல்லியாயிற்று. என்ன பிற்பாடு ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு உபயத்தை சொல்லணுமோ, புருஷார்த்தத்தை சொல்லணுமோ, சொல்ல வேண்டாமே. ஈஸ்வரன் இவன் நினைவு அறியானோ வெண்ணில் என்று கேட்கிறார். பிரபன்னாதிகாரி போய் எம்பெருமானை பற்றுகிறான். பற்றக்கூடியவன் என்னவென்றான், உன்னையே நான் சரணமாக பற்றினேன், போலொன்றில்லாவடியே நடிக்க அமர்ந்து புகுந்தேனேன்னு சொல்கிறான். இதுதான் பூர்வ வாக்கியம். பூர்வ வாக்கியத்தை கேட்டவாறே எம்பெருமான் இருக்கேன், சந்தோஷம் வந்துட்டியா, உனக்கு பரவசம் கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டியதுதானே. எதற்காக இவன் நம்மை பற்றினான்னு தெரியாதா, எம்பெருமான் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் உள்ளுவார், உள்ளித்தெல்லாம் உடனிருந்து அருதின்னு எல்லாரையும் தெரிந்து கொண்டிருக்கிறானே, அவரவர்களுடைய சிந்தனை அறிமுகனாக அவரவருடைய ஹிருதயத்திலே வீச்சிருக்கிறானே, அப்படிப்பட்டவனுக்கு இது தெரியாதா என்று கேட்டால், தெரியும், அப்படத்தில் அதுக்கு சமாதானம் சொல்லச்சா தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. தெரியும் எம்பெருமானுக்கு, இதற்காகத்தான் வந்திருக்கிறான்னு தெரியும். சாதாரணமாக நமக்கே சில பேர் வந்தால் இதுக்காக வந்திருக்கான்னு தெரியும், யார் யார் இதுக்காக வருவா அப்படின்னு. சில பேர் வந்தாக்கா வேட்டி ஒன்றுனு வந்திருக்கார், பணம் ஒன்றுனு வந்திருக்கார் அப்படின்னு பார்த்த உடனே சொல்லிக் கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். ஏன் நான் அடிக்கடி வந்திருக்கா, வாங்கிட்டு இருக்கா, எது வேணும்னு கேட்டு வாங்கிட்டு இருக்கா, அதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அதுபோல நாமே தெரிந்து கொள்ளும் காலத்தில் சர்வக்கியனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இவன் நினைவு தெரியாதா? இருந்தாலும் உத்தர வாக்கியம் அவசியம்ன்றார். காரணம் என்னத்தினாலே? வேறு ஒன்றை நான் அபேட்சிக்கவில்லைன்னு இவன் சொல்லணும். இவன் பாசுரம் கேட்டவாறே, உன்னுடைய கைங்கரியத்திற்காகவே நான் உன்னை பற்றினேன் என்று இவன் சொன்னவாறே, அவருடைய திருவுள்ளத்தில் சந்தோஷம் ஏற்படும். திருவுள்ள முகக்கும் என்கிறார். ஆகையினாலே இரண்டையும் சேரப்பிடித்து அனுசந்தானம் பண்ண வேண்டும் கீழே தெரிவித்திருக்கிறார். அதை கேட்டவாறே சந்தோஷப்படுறான். ஆகையினாலே நீ பகவத்சமாசேனம் அவசியம் பண்ண வேண்டும். அதற்காகத்தான் நாம் பண்ணுகிறோம். இந்த பகவத் சரணாரவிந்த சரணாகதி இருக்கிறதே, அது உபாயம் அல்ல, அது நமக்கு பேற்றை பெற்று தருவதல்ல. பெருமான் தான் நமக்கு பேற்றை அளிக்கிறான். ஆக இது எதற்காக செய்ய வேண்டும் நக? அவன் திருவுள்ள முகப்பதற்காக சொல்வது. ஆகையினாலே அவசியம் சரணாகதி பண்ண வேண்டும். இந்த சரணாகதி பண்ணின காலத்தில் எம்பெருமான் அறிந்து கொள்கிறான், அதை ஆச்சாரியன் செய்திக்கிறான். இவனை நீ எம்பெருமானை பற்றி, நான் உன்னை தவிர வேறு யாரையும் பற்றினவன் அல்லேன், நின்னலால் இலேன்கான், உன்னை தவிர வேறு எனக்கு யாருமே கிடையாது, நஜானே கதி மன்யதா என்று உனக்கு புகழில்லாமையை நீ அறிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்க இவனும் செய்கிறான். இதெல்லாம் ஈஸ்வர கிருத்தி, ஈஸ்வரனாலே பண்ணப்பட்டதே ஒழிய இவனாலே விளைத்து கொள்ளப்பட்ட நன்மை ஒன்றும் இல்லை என்று காட்டுகிறார் இவ்விடத்தில். அதை நினைத்துப்பார், உனக்கு எந்த குறவும் ஏற்படாது. அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்மை கைவிட்டு விடுவனா என்று நீ தடும்பாமல் இருக்கலாம் என்பது இதனுடைய கருத்து.
சமாஸ்ரயித்த பின்பு பிறக்கும் விவசாயத்தையும்
எம்பெருமானை ஆசிரியத்த பிற்பாடே அவனே உபாயம் என்பதிலே திருடமான எண்ணம் தான் விவசாயம். விவசாயம் ஸ்ட்ராங் ஃபெய்த், ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன். அது ஏற்படுவதற்கே அதுவும் அவன் தான் விளைவித்தான். அதையும் யார் விளைவிக்கிறான்னா எம்பெருமான் தான் விளைவிக்கிறான் என்று காட்டுகிறார்.
விவசாய அனந்தரம் தனக்கு ஈஸ்வரன் சிறப்பிக்கும் பாக விசேஷங்களையும் அனுசந்தித்துக் கொண்டு,
ஆமா, அந்த விவசாயம் அந்த திருடமான எண்ணம் உறுதிப்பாடு ஏற்பட்ட உடனே எம்பெருமான் எனக்கு பலவிதமான பாக விசேஷங்கள், பாக விசேஷங்கள்னு விசேஷமான பாகம் பாக ஏற்படுத்துகிறான். அதாவது இவனுக்கு மேலும் மேலும் பல 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 நன்மைகளை, பல பல விஷயங்களை இவனுக்கு தெரிவிக்கிறான். பாகம்னு சொன்னால் அது ஒரு பதார்த்தமானது பாகமாயிற்று என்றால் பச்சையாக இருக்கக்கூடியது நன்றாக அது புழுங்கி அது நன்றாக தளியாயிற்றுன்னு அதுதான் பாகம்ன்றோம். அதுபோல பல பாக விசேஷங்கள் எம்பெருமான் உண்டு பண்ணுகிறான். அதையும் நினைத்து பார்த்தால் இவனுக்கு தடும்புவதற்கு பிரசக்தியே கிடையாது என்கிறார் இவ்விடத்தில்.
சமாஸ்ரயித்த பின்பு பிறக்கும் விவசாயத்தையும் விவசாய அனந்தரம் தனக்கு ஈஸ்வரன் பிறப்பிக்கும் பாப விசேஷங்களையும் அனுசந்தித்துக் கொண்டு,
ஆமா, ஈஸ்வரன் அவரை அந்த விவசாயத்துக்கு பிற அந்த திடமான நிச்சயத்திற்கு பிற்பாடு பல நன்மைகளை இவன் செய்து கொடுக்கிறான் இவனுக்கு. அவளையெல்லாம் அனுசந்தித்து பார்ப்பது, நினைத்து பார்ப்பது, முன்னாரே இல்லாத ஞான தெளிவு முதலியவைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதை கொண்டு இவன் எம்பெருமானை விசுவசிக்கலாம். எம்பெருமான் நமக்கு அனுகிரகத்தை பொழிவினை ஒழிய ஒரு காலத்திலையும் நாம் பண்ணின அந்த பாபத்தை பார்த்து நம்மை தண்டிக்க மாட்டான் என்று உறுதியுடன் இருக்கலாம் என்கிறார்.
கீழ் நின்ற நிலை இது, பின் பிறந்த பாக விசேஷம் இது, ஆன பின்பு நமக்கு இனி அவன் பேற்றை தருகைக்கு ஒரு குறையும் இல்லை என்றும், சம்ஸ்காரத்துக்கு பிரச்சுதி இல்லாத மனோரதத்தை உடையீராய் என்றபடி.
இதுதான் சம்ஸ்காரம். சம்ஸ்காரம்னு சொல்றது இதுதான். சம்ஸ்காரம் எது அப்படின்னா, நாம் கீழே எப்படி இருந்தோம், கீழ் நின்ற நிலை, சம்சாரிகளோடு ஒருத்தராக இருந்தோம். எம்பெருமான் இசை உண்டாக்கினான், ஆச்சாரியனிடத்தை கொண்டு போய் சேர்த்தான், ஆச்சாரியன் அதடியாக அங்கீகரித்தான், ஆச்சாரியன் இவனை சுவாசிரமாசனம் பண்ணுவித்தான். அதிலே விவசாயம் ஏற்பட்டது, திருடமான நம்பிக்கை ஏற்பட்டது, இதெல்லாம் விளைவித்தான் இந்த எம்பெருமான். இவன் கட்டாயம் நமக்கு நன்மையை செய்வன். கீழே நாம் நின்ற நிலை இது, இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய நிலை இது, இதெல்லாம் நாமாக விளைவித்துக் கொண்டோமா? எம்பெருமான் தானே இத்தனையும் செய்தான். ஆகையினாலே இந்த எம்பெருமானே மேலும் பல நன்மைகளை செய்வான், பேற்றை தருவான் என்பதிலே அந்த சம்ஸ்காரத்திலே எந்த குறைவும் இல்லாமல் நீர் இருப்பீர். அப்பிரச்சுத உர்வ சம்ஸ்கார விசேஷகா என்கிறார் இடத்துல மனோரதாம்.
சம்ஸ்காரத்துக்கு பிரச்சுதி இல்லாத மனோரதத்தை உடையீரா என்றபடி அதுக்கு மேலே ஜீர்ணமிவ வஸ்திரம் சுகேனயமாம் பிரகிருதிம் ஸ்தூல சூக்ம ரூபாம் விசிருஜ்ய
மேல அதுக்கு மேலே அவர் ஏற்படக்கூடிய நன்மைகளை சொல்கிறான். மேலே இந்த சரீரத்தை விடும் காலத்துல சிரமமா இருக்குமோ, ரொம்ப சிரமம் ஏற்படுமோ என்று நினைக்கலாம். அப்படியல்ல, ரொம்ப சுலபமாக இந்த சரீரத்திலிருந்து உம்முடைய ஆத்மா பிரிந்து நம்மை வந்து அடையும் என்று மேலே தெரிவிக்கிறான். அதற்கு அழகான திருஷ்டாந்தம் காட்டுகிறான் இவ்விடத்திலே எம்பெருமான். என்ன திருஷ்டாந்தம்? ஜீர்ணமிவ வஸ்திரம், ஜீர்ணம் கிழிஞ்சு போன துணி, வஸ்திரம் துணி. ஜீர்ணம் என்றால் கிழிந்து போய் அழுக்கடந்து மலினமாக இருக்கக்கூடிய வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை தூக்கி எறியும் பொழுது ஒருத்தன் வருத்தப்படுகிறான, சிரமப்படுகிறான. அதுபோலேதான் ஜீர்ணமாக இருக்கக்கூடியது இந்த சரீரம். இந்த சரீரத்துக்கு எத்தனையோ குறைவுகள் ஏற்பட்டு விட்டன. அதற்கு மேலே கிழிந்த வஸ்திரத்தை போலே இருக்கிறது. ஒரு இடத்துல ஒட்டு போட்டால் இன்னொரு இடத்துல கிழியல். ஒரு வியாதிக்கு சிகிச்சை பண்ணால் மற்றொரு வியாதி, காலிலே உண்டான வியாதி அதற்காக நாம் சிகிச்சை பண்ணினார், அது போன உடனே மற்றொரு இடத்துல வியாதி ஏற்படுகிறது. இப்படி பலவிதமாக கிழிந்த வஸ்திரத்தை போலே இருக்கிறது, அழுக்கடைந்த வஸ்திரத்தை போலே இருக்கிறது இந்த சரீரம். ஜீர்ணமிவ வஸ்திரம் சுகேன இமாம் பிரகிருதியின் ஸ்தூல சூக்ம ரூபாம் விசிருஜ்யா என்று தெரிவிக்கிறான். இந்த பிரகிருத்தியினாலே ஆனதுதான், பிரகிருத்தியினுடைய விகாரம்தான் பிராகிருதம். மூலப்பிரகிருதி, மூலப்பிரகிருத்தினுடைய விகாரமாக இருக்கக்கூடியதுதான் 24 இருக்கக்கூடிய பிராகிருத வஸ்துக்கள். இந்த பிராகிருதமாக இருக்கக்கூடியவர்களாலே ஆனதுதான் இந்த சரீரம். இந்த பிராகிருதமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம் இது அழியத்தான் போகிறது ஒரு காலத்தில். ஜீர்ண வஸ்திரத்தைப் போல இருக்கிறது, மரின வஸ்திரத்தைப் போல இருக்கிறது, சுரமாக தூக்கி எறிந்து விடலாம் என்று தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே.
ஸ்தூலமாயும் சூக்ஷ்மமாயும் இருந்துள்ள பிரகிருதியை,
ஸ்தூலமாக இருக்கு அந்த பிரகிருதி எப்படி இருக்குன்னா ஸ்தூலமாக இருக்குன்றார். ஸ்தூலமாக இருக்குன்னா கண்ணாலே பார்க்க முடியாது, ஸ்தூலம்னா பெரிதாக இருக்கிறது. இந்த சரீரம் இருக்க நம்ம கண்ணால பார்க்கிறோம். இந்த சரீரத்திலிருந்து பிராணவியோகம் ஏற்படுகிறது, ஆத்மா புறப்படுகிறான். இந்த ஆத்மா புறப்பட்டு பரமபதத்துக்கு போகிறான். போகக்கூடிய காலத்தில் சூக்ம சரீரத்தோடு போகிறான். சரீரம் இல்லாமல் இருப்பது என்பது கிடையவே கிடையாது. ஒரே ஒரு தசை அதுதான் கைவலம், கைவல்யம். கைவல்ய மோட்சத்தில் தன்னைத்தானே அனுபவிக்கிறபடினாலே அங்கே சரீரம் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கும் காலத்தில் பிராகிருதமாக இருக்கக்கூடிய ஸ்தூலமான சரீரம் நன்னா பார்க்கும்படியாக கண்ணாலே பார்க்க முடியாது. இந்த சரீரத்தை விட்டு ஜீவாத்மா கிளம்புறான், ஒத்தரை கண்ணுக்கும் தெரியறதே இல்லை, ஜீவாத்மாவே தெரியறதில்லை. ஆனால் சூக்ஷமான ஒரு சட்டில் பாடி, சூக்ஷமான சரீரம், அத்துடன் புறப்படுகிறான். புறப்பட்டு நேராக செல்கிறான். நேராக சென்று விரஜாநதிக்கு போய் சேருகிறான். திருமுகூர் ஆப்தன், திருமுகூர் ஆப்தன். இந்த ஆப்தன் வழித்துணையாக நடத்தி கொண்டு போகிறான். அங்கு போனவாரே பரமபதத்திலே விரஜாநதினு பேரு. ரஜோகுணம் தமோகுணம் இடையெல்லாம் போக்கக்கூடிய நதி அது, சத்துவகுணத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய நதி. அந்த நதியிலே நீராடுகிறான். நீராடினவாறே என்ன ஏற்படுகிறது? இந்த சூக்ம சரீரமும் கழிந்து விடுகிறது. கழிந்து உயர்ந்த அப்ராகிருதமான ஒரு திவ்ய சரீரம் இவனுக்கு கிடைக்கிறது. ஆக அங்கு போனவாறே அப்ராகிருதமான தேகம் இவனுக்கு கிடைக்கிறது. இங்கு பிராகிருதம், பிராகிருதம் இரண்டு வகைப்பட்டது. பிராகிருத சரீரம் ஒன்று ஸ்தூல சரீரம், மற்றொன்று சூக்ம சரீரம். இதை நாம் புரிந்து கொள்வதற்காக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அழகான திருஷ்டாந்தம் காட்டினான். நெல் எடுத்துங்கோ, நெல்லுக்குள்ள அரிசி இருக்கு, இந்த அரிசி மணி இருக்காது ஜீவாத்மான்னு வச்சுக்கிறது. அதற்கு மேலே மூடி இருக்கக்கூடிய ஊமி இருக்கிறதே, அந்த ஊமி தான் ஸ்தூலமான சரீரம், அண்ணா கண்ணால பார்க்கிறோம். அதிலிருந்து அதை விடுவித்தவாறே நெல்லை குத்தினவாறே மேலே இருக்கக்கூடிய உமி போய்விடுகிறோம். உமி போனவாறே உள்ளே இருக்கக்கூடிய அந்த அரிசி மணி தெரிகிறது நமக்கு. ஆனால் அதை சுற்றி தவிடு என்று சொல்லக்கூடிய ஒரு சூக்ம சரீரம் சூழ்ந்திருக்கிறது. அதை ஜலத்திலே போட்டு கழுவுகிறோம், கழுவின காலத்தில் அது போய்விடுகிறது. அதே போலத்தான் இவ்விடத்தில் ஜீவாத்மா இந்த சரீரத்தோடு இருப்பது, நெல் உமியோட கூட இருப்பதைப் போலே. சரீரத்தை விட்டு புறப்பட்டு விரஜா நதிக்கு போய் சேர்கிறானே, அது சூக்ம சரீரம், உமியோடே கூடின அரிசி மணியைப் போலே நீரிலே நீராடுகிறான். நீராடினவாறே சூக்ம சரீரம் கழிகிறது, அது அந்த தவிடு கழிகிறாப் போலே என்று காட்டியிருக்கிறார்கள் நாம் புரிந்து கொள்வதற்காக. ஆக அந்த சூக்ம சரீரம் ஒன்று உண்டு, ஸ்தூல சரீரம் உண்டு, இரண்டையும் நீர் விடுவீர், இங்கிருந்து புறப்படுவீர், பரமஹத்திற்கு வந்து சேருவீர். பரமஹத்திலே விரஜானதி ஸ்நானம், ஸ்நானமானவாறே அற்புதமான சரீரம், சரீரத்துக்கு அலங்காரங்கள் எல்லாம் நடக்கும் என்று காட்டுகிறார். நீராடி அவ்விடத்திலே பஞ்சசதான் அப்சரசான் பிரதிதாவந்தி என்று ஐந்து 500 அப்சரசுக்கள் வந்து, சதம் மாராஹஸ்தாக, சதம் வாசோஹஸ்தாக, சதம் அஞ்சனஹஸ்தாக, சதம் சூர்ணஹஸ்தாக, சதம் வாரோஹஸ்தாக, சதம் பூஷணஹஸ்தாக என்று தன் கையிலே பலவிதமான ஆபரணங்கள் முதல்களெல்லாம் ஏந்தி கொண்டு வந்து நோக்கியர் அலங்கரித்து என்கிறார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கக்கூடிய சிதறடம் அடந்த ஏந்தினர் வந்தே என்று தெரிவிக்கிறார் அழ்வர். ஆகையினாலே அவ்விடத்திலே தம் பிரம்மாலங்காரேன அலங்கூர்வந்தி, பிரம்மாலங்காரத்தினாலே பிரம்மத்துக்கு அனுகுணமாக அவனுக்கு போக்கியமாக அனுபவிக்க முடியாது. இவனுக்கு அலங்காரம், கல்யாண பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணுறோம் அல்ல மாதிரி அலங்காரம் பண்ணுகிறாள். பிற்பாடு அங்கு போய் கோப்புடைய கோட்டுக்கால் கட்டில் மிதித்து ஆரோகித்து பரதாக்குரோட மாறுதிகளை பரிஷ்வங்கித்த மணிமு மார்பிலே குருமாயணியாய் அணையப்படுகிறான். இவன் அது சொல்லும் இடத்துல அவ்விடத்தில் நீராடுகிறான், சூட்சம் ஒட்டும் நீரிலே கழுவி என்று காட்டியிருக்கிறார்கள் பெரியோர்கள். அதனால் ரெண்டையும் நீர் சுகமாக விட்டுவிடுவீர், சிரமம் ஏற்படாது. பிராணன் போகக்கூடிய காலத்தில் 7 பேருக்கு 10-15 நாள் வீழ்த்துண்டே கிடக்கும், பிராணன் லேசில் போகாது. பிராணன் கண்டகத்துக்கு போகும், மறுபடியும் கீழே வரும், மூக்கில் நுனியில் வரும், மறுபடியும் கீழே போகும். இடீ பிராணன் இருக்க ரொம்ப சிரமப்படவே போகாது. ஆத்மா மிகவும் சிரமப்படும். அப்படி எந்த சிரமமும் இல்லாமல் என்னை ஆசிரியித்தவன் சுகமாக இந்த ஸ்தூலமாகவும் சூக்ஷமாகவும் இருக்கக்கூடிய சரீரத்தை விட்டுவிடுவன் என்று காட்டுகிறார். இவ்விடத்திலே பாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாயா நவானி கிருண்ணாத்தி நரோபராணி என்றான் கண்ணன் கீதையிலே. இதே அர்த்தத்தை அர்ஜுனனுக்கு, அர்ஜுனனுக்கு தேகாத்ம விவேக ஞானம் இல்லை, தேகம் வேறு ஆத்மா வேறு என்கிற ஞானம் இல்லாமல் தேகமே ஆத்மா என்கிற ஞானம் உனக்கு இருந்தது. அர்ஜுனனுக்கே அப்படி இருந்ததுன்னா நமக்கு சொல்லவே வேண்டாம். அர்ஜுனன் எவ்வளவு சிறந்த மேதாவி, எல்லாவற்றிலையும் சிறந்தவனவன், அப்படிப்பட்டவன் வைராக்கிய சிகாமணி, அப்படிப்பட்டவன் அவனுக்கே இந்த களத்திலே யுத்த களத்திலே வந்தவாறே தேகாத்ம விவேக ஞானம் பறந்து போய்விட்டார். அதை ஊட்டுகிறான் முதல் முதலிலே கீதையிலே கண்ணன். அவனை குறித்து நமக்காக சொன்னதுதான் கீதா சாஸ்திரம். பார்த்தோ வர்த்தகா சுதேர் போக்தா துக்தம் கீதாமிருதம் பகது. பார்த்தன் என்று சொல்லுகிறவன் ஒரு கன்று ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவன். சுதிஹி போக்தா, ஆனால் யார் புஜிக்கிறான் என்றால் சுதிஹி நம்மாழ்வார் போன்ற பெரியோர்கள் கீதா சாஸ்திரத்தை அனுபவித்த கீதா சாஸ்திரமாகிற பால் சர்வோபனிஷதோ காவஹ துக்தா கோபால நந்தன பார்த்தோ வத்சா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது என்பது அற்புதமான ஸ்லோகம். எல்லா உபனிஷத்துக்களும் பசுக்கள், சர்வோபனிஷதோ காவஹ. அந்த உபனிஷத்தை கறந்தான், யார் கறக்க முடியும்? அந்த உபனிஷத்தாகிற பசுக்களை யார் கறக்கிறான்? கோபாலன். அதனால்தான் இடச்சாதியிலே பிறந்ததற்கே காரணம் அதுதான். இடச்சாதியிலே பிறந்து அந்த உபனிஷத்துக்களாகிற பசுக்களை கறந்தான். யார்? கன்று வேண்டாமா? கன்று இல்லாமல் பால் கறக்க முடியுமா? பார்த்தோ வத்து அதுக்கு கொஞ்சம் கிடைக்கிறது, இழுத்து கட்டி விடுறான் உடனே. அந்த பால் துறக்கும் வரை அந்த கன்றை ஊட்ட விடுகிறான். கன்று பாலை ஊட்டுகிறது, பிற்பாடு இழுத்து கட்டப்பட்டு விடுகிறது. பாலை கறக்கிறான், கறந்து யார் அனுபவிக்கிறா? நாம் தான் அனுபவிக்கிறோம். அதே போல உபனிஷத்துக்களாகிற பசுவை கோபாலனான கண்ணபிரான் பார்த்தன் என்று சொல்லும் அர்ஜுனனை கன்றாக வைத்துக் கொண்டு கறந்தான். யார் அனுபவித்தார்கள்னா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகதி. நம்ம ஆழ்வார் அந்த காலத்தில் அவர் அனுபவித்தார். அறிவினால் குறைவில்லா அகல்யான தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறையான தொருமூர்த்தி என்று கொண்டாடுகிறார். அவர்தான் அனுபவித்தார், ஆழ்வார்கள் அனுபவித்தார். மாயன் அன்றோதிய வாக்கு என்று கொண்டாடுகிறார் திருமணி ஆழ்வார். ஆகையினாலே அனுபவித்தவர்கள் சுதி நல்ல ஞானம், சிறந்த ஞானத்தை உடையவர்களான ஆழ்வார்களும் நம்முடைய ஆச்சாரியர்களும் என்று தெரிவிக்கிறார்கள். அதனால் அந்த எம்பெருமான் அதில் என்ன சொல்கிறான், இதே அர்த்தத்தை தான் காட்டுறான். வாசாம்சி ஜீர்ணானி, ஜீர்ண வஸ்திரத்தை சுகமாக நீ விடுகிறா போலே விட்டு விடுவாய் என்று தெரிவிக்கிறான். இவ்விடத்தில் ஜீர்ண வஸ்திரத்தை விட்டு விட்டு நல்ல வஸ்திரத்தை அணிவதற்கு அழுவனோ ஒருத்தன், அதுபோல அர்ஜுனா சரீரத்தை அழிப்பதை பற்றி கவலைப்படுகிறாயே என்று அவனுக்கு சரீராத்ம விவேக ஞானத்தை உண்டு பண்ணுவதற்காக ஜீர்ண வஸ்திர திருஷ்டாந்தத்தை காட்டுகிறான் இடத்திலே. அதைத்தான் நீங்க சொல்றார், ஜீர்ண வஸ்திரம் தானே சொல்லியிருக்கான் கண்ணன் சொன்னது அதுதானே. நம்பெருமானும் அதுதான் சொல்றார், நம்பெருமானும் கண்ணன் தானே, அதே கண்ணன் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது. அது தேர்தட்டிலே சொன்னான், இது பூமியிலே நின்று திருமண்டபத்திலே பிராட்டியின் சகாசத்திலே இருந்து சொல்லக்கூடிய வார்த்தை இது என்பதுதான் வித்தியாசம்.
சூலமாயும் சூக்ஷ்மமாயும் இருந்துள்ள பிரகிருதியை ஜீர்ணமான வஸ்திரத்தை கடிக்குமா போலே சுகமாக கழித்து,
ஜீர்ணமான வஸ்திரத்தை கழிக்குமா போலே சுகமாக கழிப்பீர், ஒரு கஷ்டப்பட மாட்டீர், சுகமாக விட்டு விடுவீர் என்கிறார் பெருமானாய் பார்த்து.
ஜீர்ணமுமாய் மலினமுமான வஸ்திரத்தை
அழுக்கு படைத்தான் அர்த்தம்,
ஜீர்ணமுமாய் மலினமுமான வஸ்திரத்தை பரிஹரிக்கும் போது ஜுகுப்சையுடன் பரிஹரிக்குமா போலே.
ஆமா, ஜீர்ணமாகவும் மலினமாகவும் கிழிந்ததாகவும் அழுக்குடைத்ததாகவும் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை விடக்கூடிய காலத்துல தூக்கி போடக்கூடிய காலத்துல என்ன எப்படி விடுறான்னா ஜுகுப்சை வெறுப்போட கூட தொடரத்துக்கே இவனுக்கு அறிவுறுப்பா இருக்கு. அப்படி எடுத்து இத்தனை நாள் உடிச்சுட்டு இருந்தோமேன்னு நினைத்து கூட பார்ப்பதில்லை, தன்னுடைய மான சம்ரக்ஷணம் பண்ணித்தேன்னு கூட நினைத்து பார்ப்பதில்லை, தூக்கி போட்டுறான். அதுபோல இந்த சரீரத்தை விடுவாயா என்கிறார்.
மாம்சா சுகாதிமயமான இச்சரீரத்தை விடும் போதும்,
இந்த சரீரம் அது போலையா, இந்த ஜீர்ண வஸ்திரத்தை போலையா, இந்த மலினம் படைத்த வஸ்திரத்தை போலையா, அழுக்கு படைத்த வஸ்திரத்தை போலையானா அப்படித்தான் இருக்கக்கூடியது. எதனால என்னக்க, உள்ளே மாம்சம் எத்தனை சதை உள்ளே, அசுருக்கு என்று சொன்னால் ரத்தம் எவ்வளவு, தீண்டா வழும்பும் செந்நீரும் சீயும் நரம்பும் செரிதசையும் வேண்டா நாற்ற மிகுமுடலை வீணே சுமந்து மெலிவேனும் ஆண்டாய் ஆண்டாய் வடக்கொடியாய் நின்னாய் ஒன்னாய் அடியாரை ஆண்டாய் காண்டா வனமரித்தா அரங்கா அடியர் கிறங்காயே என்கிறார் பிள்ளைப்பெருமாளையுங்கார். அவர் சொல்றார், தீண்டா வழும்பும் செந்நீரும் எத்தனை ரத்தம், எத்தனை அழும்பு, எத்தனை விதமான சதை வேடெல்லாம் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த சரீரம் அழுக்குப்படை தீண்டா வழும்பும் செந்நீரும் சீயும் நரம்பும் செரி தசையும் ரெண்டா இதெல்லாம் இருக்கட்டும், பார்த்தாலும் நன்னால அதற்கு மேல உள்ளே இருக்கக்கூடியது இருக்கிற துர்நாற்றத்தோட கூடியது. சரீரத்தில் ஒரு நாள் நம்ம குளிக்கலைன்னா நமக்கே பொறுக்க மாட்டேன். அப்படியே வேண்டா நாற்றம் மிகமுடலை, நாற்றம் மெரும் மிகுந்து இருக்கக்கூடிய, எத்தனை தடவை குடித்தாலும் கூட காலையில் குடித்தால் மத்தியானத்துக்குள்ளே அழுக்கு சேர்றது, நாற்றம் அடிக்கிறது, மூணு வேளை தீர்த்தமாடினாலும் போராது, 30 வேளை தீர்த்தமாடினாலும் போராது, அப்படி அல்லவா இருக்கிறது. இதை சுமந்து மெலிவேனது சுமந்துட்டிருக்கேனேன்னு வருத்தப்படுகிறார். அப்படிப்பட்டது நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அற்புதமாக தெரிவித்தார், உள்ளது வெளியானால் காக்கையும் கழுகும் நரியும் ஓட்டுவதற்கே பணி கூறும் விட்டார். உள்ளே எதினாமாத்திய காயசியா இதன் தத்தத் பகிர்பவேதி தண்டமாதாய லோகோயம் சுனக்கா காம்ஷ்ட வாரையே என்பது அற்புதமான ஸ்லோகம். உள்ளே இருக்கக்கூடியது இருக்க, அதாவது இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடியதே வெளிப்படுமே ஆனால் மாற்றி போடுறதுன்னு வச்சுக்க. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பெங்களூருக்கு போன உடனே எனக்கு தெரிஞ்சது. பெங்களூரில் போய் போன காலத்தில் 1965 பெங்களூருக்கு போனேன். அப்படியே காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன், காலேஜில் உத்தியோகமாக இருந்த அப்படினால போயின்றது. போயின்னு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு டோபி ஷாப், ட்ரை கிளீனர் ஷாப். இந்த ட்ரை கிளீனர் ஷாப்பில் நிறையா இருக்கும் பெங்களூரில். அதில் ஒன்றில் கோட் இருக்க, கோட்டுக்கூடிய கோட்டை உள்ளே இருக்கக்கூடியதை வெளியில் தூக்கி மாட்டியிருக்கான். உள்ளே இருக்கக்கூடியது வெளியில் தெரியும்படியாக அது ஒரு ஹேங்கரில் போட்டு மாட்டியிருக்கான். அதை பார்த்தேன், பார்த்தா எத்தனை ஒட்டுக்கள், எத்தனை அதில் ஸ்டிச்சஸ்ஸு, எல்லாம் பார்த்த உடனே திடீர்னு இந்த ஸ்லோகம் தான் ஞாபகம் வந்தது. எதினாமாசிய காயசியா, அது பார்த்தா இந்த கோட்டையாக போட்டுக்கிறோம், ஐயோ உள்ள இப்படி இருக்கே அப்படின்னு தோணித்து. தோன்றின காலத்தில் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நன்றாக புலப்பட்டது, அர்த்தம் விசேஷமாக மனசில் பட்டது. எது இந்த சரீரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சீ நரம்பு செரி தசை திண்டா வழும்பு இப்படிப்பட்டதெல்லாம் இருக்கே, இது வெளியில் வந்து கொடுத்துன்னு வச்சுக்குவான், திருப்பி போடுறோன்னு வச்சுக்குவோம், அந்த கோட்டை மாற்றி போட்ட மாதிரி போட்டோமே ஆனால் என்ன ஏற்படும் கிடையாது. இதுநாமாசிய காயசா எதந்த சத் பகிர் உள்ளே இருப்பது வெளியிலே வந்தால் என்ன ஏற்படணும் அப்படின்னாக்க, என்ன ஏற்படும் தெரியுமா, தண்டமாதாய லோகம், இந்த லோகத்தில் ஜனங்கள் எல்லாரும் அந்த மாதிரி சரீரத்தை வெளியில் வந்துடுத்து ஒத்தனுக்குன்னு வைத்துக் கொள்வோம். அப்பொழுது எங்கே பார்த்தாலும் காக்கை வந்துடும், துணக்கா நாய் வந்துடும், இந்த மாம்சத்தை சாப்பிட்றதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரத்தத்தை குடிப்பதற்கு நாய் செந்நாய்கள் ஓடி வரும், காக்கள் வரும், அதை விரட்டுறதுக்கே காலம் சரியா இருக்கும். அவ்வளவு கேவலமான உள்ளே இருக்கக்கூடிய வஸ்துக்கள், வஸ்துக்களோட கூடினது இருக்கிறத அதை சொல்றார் இடத்துல. ஆக இந்த கிழிந்த வஸ்திரம் அழுக்கடைந்த வஸ்திரம் என்று திருஷ்டாந்தம் சொன்னபடியினாலே அந்த சரீரம் எவ்வளவு அருவருக்க தகுந்ததாக இருக்கிறது. கிழிந்த வஸ்திரத்தையும் அழுக்கடைந்த வஸ்திரத்தையும் அருவருப்புடன் ஒருத்தன் எடுத்து தூர எரியுமா போலே, இந்த சரீரத்தையும் நீ அருவருப்புடனும் நீ வெகு தூரத்திலே தள்ளுவாய், கவலைப்படாதே என்று தெரிவிக்கிறார். இவ்விடத்திலே இந்த சம்ஸ்காரத்திற்கு ஒரு குறைவும் ஏற்படாது.
மாம்சாஸ்டகாதிமயமான இச்சரீரத்தை விடும் போதும் சுகுப்சை பிறக்கும் என்று திருஷ்டாந்த பலத்தாலே சித்திக்கிறது.
இந்த திருஷ்டாந்த பலத்தாலே அந்த சரீரத்துக்கு அருவருப்பு எதனால் ஏற்படுறதுன்னா, இத்தனால் நம்முடைய சரீரம் தான் அபிமானிச்சுட்டு இருந்தோம், ஆனால் தெரிஞ்சின்ற உடனே அதனுடைய தோஷத்தை தெரிஞ்சின்ற உடனே என்ன ஏற்படுறது, அதனிடத்துல வெறுப்பு ஏற்படுகிறது, வஸ்திரத்தினிடத்திலே வெறுப்பு ஏற்படுமோ போலேன்னு இந்த திருஷ்டாந்தத்தை சொன்னபடினாலே இதை கருத்திலே கொண்டுதான் எம்பெருமான் ஜீர்ணமிவ வஸ்திரம் சுகேனை மாம் பிரகிருதிம் சூரசூக்மரூபாம் விசிருஜா என்று தெரிவிக்கிறான் என்கிறார். அற்புதமான விவரணம்.
வஸ்திரத்துக்கும் உடம்புக்கும் உள்ள சம்பந்தமே ஆய்த்து ஆத்மாவுக்கும் உடம்புக்கும்.
ஆமாம், வஸ்திரத்தை அதிலேருந்து இன்னொன்னு சொல்றார், வஸ்திரத்துக்கும் அந்த சரீரத்துக்கும் என்ன சம்பந்தம், அதுதான் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும். ஒரு காலத்துல இந்த வஸ்திரம் நமக்கு வந்து சேர்றது, அதை உடுத்திக்கிறோம், அப்புறம் முடிஞ்ச உடனே உபயோகம் முடிஞ்ச உடனே தூக்கி எறிகிறோம். அதே போலத்தான் இந்த சரீரம் ஒரு காலத்துல கர்மாதீனமாக வந்து சேர்கிறது ஆத்மாவுக்கு. இந்த கர்ம அனுபவம் முடிஞ்ச உடனே விடுறோம், இதையும் தூக்கி எறிஞ்சு விடுறோம். வஸ்திரத்தை கொண்டு ஒரு அனுபவத்தை செய்கிறோம், அந்த வஸ்திரத்தை கொண்டு அனுபவம் செய்த பிற்பாடு இது கிழிந்து மலினமாக போன காலத்தில் தூக்கி எறியுமா போலே, சரீரத்தை கொண்டு நாம் சில நன்மைகளை பெறுகிறோம், சில அனுபவத்தை செய்கிறோம், செய்த பிற்பாடு என்ன பண்றோம், இதையும் தூக்கி போட வேண்டியதுதான் என்று அந்த திருஷ்டாந்த பலத்தாலே கிடைக்கிறது. சரீரத்துக்கும் வஸ்திரத்துக்கும் என்ன சம்பந்தமோ அதே போலத்தான் இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும், அவ்வளவுதானே ஒழிய வேறல்ல என்று அந்த திருஷ்டாந்த பலத்தாலே இது கிடைக்கிறது என்கிறார்.
ஆகையாலே சுகேனா என்கிறது.
அதனால என்ன சுகேனான்னு சில சுகமா விட்டுவிட முடியுமா, சில பேர் சந்தேகம் தானும் அப்படி சரீரத்தை விட முடியுமான்னு, சுகமா விட முடியுமான்னு சொன்னாக்கா சுகமா விட்டுடலாம், அதுல அருவறுப்போட விடுவனா அதான் சுகமாக விடுவது என்பதற்கு அர்த்தம். அருவறுப்போட விடுவனான்னாக்கா வஸ்திரத்தை அருவறுப்போட தானே விடுறான், இந்த வஸ்திரம் எப்படியோ சரீரத்துக்கு அதே போலதான் இந்த சரீரம் ஆத்மாவுக்கு, ஆகையினாலே சுகமாக விட்டு விடுவன்னு இந்த சுகேனா என்கிற சப்தத்திற்கு விசேஷமான அர்த்தத்தை காட்டுகிறார். இவ்விடத்துல எல்லாம் எம்பெருமானுடைய கிருபையினாலே சித்திக்க கூடிய மறக்க கூடாது அன்றைக்கே, அல்லது மற்றொரு விதமான ஒரு அர்த்தம் காட்டுகிறார் மேலே.
சம்பந்தத்தில் வாசி உண்டானாலும்,
சம்பந்தத்தில் வாசி உண்ட வித்தியாசம் உண்டு. உடனே ஒருத்த கேட்பன், சரீரத்துக்கும் வஸ்திரத்துக்கும் சம்பந்தம் சொல்றீர, அதுபோலயா சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும்? கிடையவே கிடையாது. சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் இருக்க அது கொஞ்சம் வசந்தது இல்லையா? இந்த மாதிரி வஸ்திரத்துக்கும் சரீரத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம்னு சொல்லலாமா என்று ஒருவன் கேட்கிறான். அதற்கு சமாதானம் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு சொல்றார். நமக்கே தெரியுது வஸ்திரத்தை போலையா, வஸ்திரம் எத்தனையோ வஸ்திரம், ஒரு ஜென்மாவில் எத்தனையோ வஸ்திரங்களை நாம் முடித்துக் கொள்கிறோம். சிறு குழந்தையா இருக்கும் பொழுது அந்த அதுக்கு சேர வஸ்திரங்கள் எல்லாம் அணிந்து கொள்கிறோம். யுவாவான பிற்பாடு வஸ்திரங்கள் எல்லாம் அணிந்து கொள்கிறோம். இதெல்லாம் சாஸ்திரத்தில் விபரீதமாக சொல்லியிருக்கோம். அந்த வஸ்திரங்கள் எல்லாம் கூட அணிந்து கொள்கிறோம். இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கோம்னா, அப்படி இருக்கும்பொழுது அந்த சரீரத்துக்கும் வஸ்திரத்துக்கும் உண்டான சம்பந்தம் இருக்க அதுபோல அல்ல. அது மாதிரி இந்த சரீரத்தை ஒரு ஜென்மத்தில் மாற்றிகிட்டே இருக்க முடியுமா? சரீரத்தில் இன்னைக்கு தோன்றது வேண்டான்னு தோன்றது, வேண்டான்னு தோன்றிட்டு இருந்து அந்த சரீரத்துக்கு போட்டு வேற ஒரு சரீரத்தை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. அதனால சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் உண்டான சம்பந்தம், வஸ்திரத்துக்கும் சரீரத்துக்கும் உண்டான சம்பந்தம் போல அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு சந்தேகம் ஏற்படுறது. நான் யோசிச்சு பார்க்கிறது, நம்முடைய புத்திக்கு கொஞ்சம் வேலை வச்சிருக்காருங்க. பெரும சொன்னாலும் கூட நாம் அதை பற்றி சிந்தித்து பார்த்தாலொழி அர்த்தம் புறப்படாது. அதனால அடியனோட கூட எல்லாரும் சிந்தனை பண்ண வேணும். இல்லை அடியோனோட கூட இல்லை, பெரியவாச்சான் பிள்ளையோட சேர்ந்து சிந்தனை பண்ணணும். அப்படி சிந்தனை பண்ணினால்தான் இந்த அர்த்தமானது நமக்கு நன்றாக புலப்படும். அதில் சுகமாக விட்டுடோன்னு சொல்கிறதே நம்பெருமானே, அது எப்படி சுகமாக விட முடியும்? ஜீர்ணமய வஸ்திரம் அப்படின்னு திருஷ்டாந்தம் வேற காட்டுறீர். வஸ்திரத்தை வேண்டான்ற போது தூக்கி போட்டுடலாம், சரீரத்தை விட முடியுமா? பொண்டாட்டியே விட முடியலையே, அப்படி இருக்கிற பொழுது சரீரத்தை விட்டு விட முடியுமா என்று கேள்வி எழுகிறது. இந்த திருஷ்டாந்த பலத்தாலே இது கிடைப்பதாக சொல்வது பொருத்தம் இல்லையே. என்று தமக்குத்தாமே பெரியவாச்சான் பிள்ளை கேட்டுக்கொண்டு அதற்கு சமாதானம் அற்புதமாக அருளி செய்கிறார் என்பதை இவ்விடத்திலே நாம் உய்த்து உணரத்தக்கது.
அன்றைக்கே சம்பந்தத்தில் வாசி உண்டானாலும்
சம்பந்தத்தில் வாசி உண்டு, இதை போல அல்ல, வஸ்திரத்தை போல அல்ல.
என் பிரசாதமடியாக கடிகையாலே தலையில் சுமையை புகடுமா போலே அனாயாசேன விட்டு என்ன உமாம்
சொல்றார். மத்பிரசாத என்று சொல்லியிருக்க, கேவலம் மதியை தயையான்னு சொல்லிருக்க, மறக்க கூடாது. அது விடுறது கஷ்டம்தான், அத மாதிரி இல்ல, வஸ்திரத்தை போல இல்ல. இருந்தாலும் கூட அதை விடக்கூடிய காலத்துல என்னுடைய கிருப்பையினால தானே விடுறேன், என்னுடைய கிருப்பையினால இந்த ஞானம் ஏற்படுறது. ஏற்பட்ட காலத்துல உமக்கு இந்த சரீரத்துல அருவறுப்பு ஏற்படுகிறது. சரீரத்தில் எவ்வளவு அருவறுப்பு ஏற்பட்டு எல்லாரும் வார்த்தை சொல்கிற ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் சொல்கிறார், அதெல்லாம் எம்பெருமானுடைய கிருபையினாலே ஏற்பட்டது. என்னுடைய கிருபையினாலே ஏற்படுகிறபடினாலே சுலபமாக நீர் இந்த சரீரத்தை விட்டு விடுவீர். எதை போல, தலையில் சுமையை கழிக்குமா போலே அடுத்தது விட்டான்னு சொல்கிறார். தலையில் பாரம் வச்சுட்டுருக்கேன், இந்த பாரத்தாலே மிகவும் சிரமப்படுகிறான். ஒரு இடத்துல கொண்டு போய் இறக்கி வச்ச உடனே என்ன ஏற்படுறது, சப்பாடா அப்படின்னு ஏற்படுறது. செல்வநாரணன் அப்படின்னு சிவன் நாராயணன் தமிழில் வேடிக்கையாக ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். ஆழ்வார் இருக்காரே பார்த்தாரா, நம்ம ஆழ்வார் சரி இந்த பெருமானை நாம அனவர்த்தமாக நினச்சிட்டு இருக்கோம், நாம் போய் அவனை சொல்கிறது இருக்கே ரொம்ப குறைவு, அவனை நாம் பேசக்கூடாது, வேண்டவே வேண்டாம், இந்த எம்பெருமானுடைய சிந்தையே நமக்கு வேண்டாம், இவனுடைய திருநாமம் நடையாடாத இடத்திற்கு போவோம்னு புறப்பட்டாராம். எந்த இடத்துல எம்பெருமான் சிவன் நாராயணனுடைய திருநாமம் நடையாடாது, புறப்பட்டார் நேராக போனார் இரண்யபுரத்துக்கே போயிட்டார். இரண்யாசுரனுடைய நகரத்தில் தான் அது நடையாடாது, ரசமாக சொல்கிறார். அல்லது ஆழ்வார்த்தின எழுதியே போனார், எந்த இடத்துல நடக்காமல் இருக்கும், எம்பெருமானை பற்றி ஒத்தரும் பேசாமல் இருப்பான். என்ன இப்போ எல்லாருமே எம்பெருமானை பற்றி பேச, எம்பெருமானை பற்றி பேசாத தான் இருக்கா, ஆழ்வார்த்தினரில் யார் பேசின்னு இருக்கான்னு கேட்டால் நான் தான் பேசின்ட்டுருக்கேன். இப்போது எம்பெருமானை பற்றி பேசின்ட்டுருக்கேன், அதுவும் இந்த 1:30 பேசுகிறேன், அவ்வளோதானே ஒழிய பேசுவது யார் இருக்கா, உத்தரம் இல்லை. இப்போ ரொம்ப சுலபம், ஆனால் அந்த காலத்தில் கிடைக்காது. நல்லார் நவில் குருகூர் நகரான்னு நல்லார் பலர் வாழ் குருகூர் சடகோவன்னு நல்லார்கள் பல பேர்கள் இருக்கக்கூடிய இடம். ஆகையினாலே எம்பெருமானுடைய திருநாமம் நடையாடாத இடத்துக்கு போனோன்னு போனார். ஒரு குட்டிச்சுவர் அடியிலே போய் முட்டாக்கிட்டு கிடந்தார் அப்படின்னார். நம்பல வீட்டில் ஒரு குட்டிச்சுவர், ஓல்டு டிலாபிடேட்டட் வால், அது பக்கத்தில் யாரும் வரமாட்டா அப்படின்னு நன்னா தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து காதை நன்னா சேர்த்து போர்த்தி நன்னா இருக்க காதில் இந்த சப்தம் யாராவது பேசினாலும் கேட்காமல் இருக்கணும்னு நல்லா முட்டா கெட்டு கிடத்தல்னு பேர். தலையோட கால் வர நல்லா போத்தின்னு உட்காந்துட்டு இருந்தார். அந்த சமயத்தில் பாரத்தோடு ஒருத்தன் வந்தான், தலையில் பாரம், பெரிய பாரத்தோடு இருந்தவன். ஆழ்வார் எந்த இடத்துல எழுந்துருடி இருக்கிறாரோ அந்த குட்டிச்சுவரடியிலே ஒரு சுமை தாங்கி ரெண்டு கல்லை நிறுத்திக்கு மேலே ஒரு கல்லை போட்டு பாரம் தூக்கிட்டு வருவா, கொஞ்ச நாளி அந்த பாரத்தை அதில் இறக்கி வைத்து இழப்பாரட்டும் என்பதற்காக செய்திருக்கிறார்கள் சில பல தார்மிகர்கள். அது மாதிரி ஒன்று இருந்தது. அதன் பேரில் இந்த பாரத்தை இறக்கினான். இறக்கிட்டு அவன் என்ன சொன்னான், உடனே சிவன் நாராயணன் அப்படின்னான். என்ன அநியாயம், ஒரு பாரத்தை இறக்கி வைத்தவன் கூட சிவன் நாராயணான்னு சொல்கிறானேன்னு நினைத்தார். இப்படி இவன் சொல்லும்படியா செய்திருக்கிறானே, இவனை சேவித்திருக்கிறானே நினைத்தார் ஆழ்வார். செல்வநாரணன் என்ன சொல் கேட்டலும் மல்கும் கண்பனி நாடுவன் மாயமேன் அல்லி நண்பகலும் இடவேழின் நல்கி என்ன விடான் நம்பி நம்பியே நம்பியை தென் குறுங்குடி நின்னா செம்புனே திகழும் திருமூர்த்தியை கும்பர்வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனும். எப்படி மறப்பேன்னா, என்னால் மறக்க முடியவில்லையே. ஒரு வழிப்போக்கன் கூட சுமையை தலையிலிருந்து இறக்கிவிட்டு செல்வநாராயணன் சொல்கிறானே, சிவன் நாராயணான்னு சொல்கிறானே, பிராட்டி சம்பந்தத்தோடே சொல்கிறானே என்று நினைத்து ஆழ்வார் உருகினார்னு சரித்திரம். அல்ல தலையிலிருந்து இறக்கிறவன் அப்பாடான்னு சொல்கிறான், அல்லது சீமன் நாராயணான்னு சொல்கிறான். அதுபோல நீரும் இந்த சரீரத்தை விடும் காலத்திலே சுகமாக விட்டு சீமன் நாராயணான்னு சொல்லின்ற பேர்னு அர்த்தம் அதற்கு. இது எதனால் ஏற்பட்டது, என்னுடைய கிருபையினாலே ஏற்பட்டபடியினாலே. கீழே சொன்ன திருஷ்டாந்தத்திலே கொஞ்சம் குறைவிருந்தாலும் கூட அதை விடும், இந்த திருஷ்டாந்தத்தை விட்டுவிட்டு என்னுடைய கிருபையினாலே இது ஏற்பட்டபடியினாலே நீர் இந்த சரீரத்தை விடுவதிலே அல்லது விடுங்காலத்திலே அருவறுப்புடன் விடுவீர் என்பதிலே ஒரு குறைவும் இல்லை என்கிற திருடமான விசுவாசத்துடன் நீர் இருக்க கடவீர். அதுதான் அப்பிரச்சுத பூர்வ சம்ஸ்காரா என்கிறார் இவ்விடத்திலே.
என் பிரசாதமடியாக கழியையாலே தலையில் சுமையை புகடுமா போலே அனாயாசேன விட்டு என்னவுமாம்,
அனாயாசேன ஒரு சிரமம் இல்லாமல் விடுவீர் சுகேனா என்பதற்கு அர்த்தம் காட்டினார்.
இப்படி சரீரத்தோடே இருக்கும் போது பிறக்கும் பாக விசேஷங்களை அருளி செய்தவாறே,
சரீரத்தோடு இருக்கும் காலத்துல இவருக்கு ஏற்படக்கூடிய பாக விசேஷங்கள், அநேக தன்மைகள், உயர்ந்த தன்மைகள், மாறுபட்ட தன்மைகள், விசேஷமான தன்மைகளை அருளி செய்கிறான் எம்பெருமான். அதை அருளி செய்தவாறே எம்பெருமானார் கேட்டார். அதற்கு மேலே என்ன செய்தார் அதை சொல்கிறார்.
இப்பாக விசேஷம் எல்லாருக்கும் பிறக்கமது ஒன்றோ?
உடனே அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இந்த பாக விசேஷம் இருக்கிறதே, இந்த தனிப்பட்ட தன்மை, வேறுபட்ட தன்மை, அது எல்லாருக்கும் ஏற்படுமாம், இந்த நல்லறிவு எல்லோருக்கும் ஏற்படுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் முதல்ல.
இவ்வளவில்லாதார் இப்பேற்றை இழக்கும் அத்தனையோ?
இந்த மாதிரி இந்த பாக விசேஷம் ஏற்படாமல் போனால், அதாவது இந்த சரீரத்தை பற்றி நினைவு ஏற்பட்டு சுகமாக விடுவது முதலியவர்கள் இருக்க, எம்பெருமான் அவசியம் காரியம் செய்வன், எம்பெருமான் தானே சேவித்தான், ஆச்சாரிய இடத்தை கொண்டு போய் சேர்த்தான், ஆச்சாரியனுடைய கிருபையினாலே நாம் அவனை ஆச்சரியக்க பெற்றோம், அதனாலே எம்பெருமான் நம்ம அங்கீகரித்தான் என்று நினைத்து சுகமாக இந்த சரீரத்தை விட்டுவிடலாம்னு நினைக்கிறானே, இது பாக விசேஷம். இந்த பாக விசேஷம் ஏற்படாதவனுக்கு எல்லாருக்கும் ஏற்படுமா? இது இவருடைய தயனால எல்லாருக்கும் ஏற்படுமா, அல்லது சிலருக்கு தான் ஏற்படுமா, அல்லது ஏற்படாதவனுக்கு மோட்சம் கிடைக்காதா அப்படின்னு அடுத்த சந்தேகம் ஏற்பட்டது எம்பெருமானாருக்கு என்று காட்டுகிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை.
பாக விசேஷம் எல்லாருக்கும் பிறக்கமது ஒன்றோ? இவ்வளவில்லாதார் இப்பேற்றை இழக்கும் அத்தனையோ?
இவ்வளவில்லாதார், இப்படிப்பட்ட எண்ணம் இல்லாதார், இப்படிப்பட்ட விசுவாசம் சம்ஸ்காரம் இல்லாதார், அப்பிரச்சித பூர்வ சம்ஸ்கார மனோரதம் இல்லாதார் இழந்து விடுவது தானா என்று கேள்வி எழுகிறது.
இவ்வளவு உண்டானாலும் இன்னமும் அவசியாபேட்சிதமான பாக விசேஷங்கள் சில உண்டாயிருக்கும், அவை உண்டாம்படி எங்கனே என்ன?
அடுத்தபடி எழுதாரு, இவை ஏற்பட்டாலும் கூட இன்னும் அவசியமாக ஏற்பட வேண்டிய பாக விசேஷங்கள் பல இருக்கு, அவளெல்லாம் எப்படி உண்டாகும் என்று எம்பெருமானாருக்கு சந்தேகம். இதோட அல்ல, இன்னும் சில ஏற்பட வேண்டும், அவைகளெல்லாம் எப்படி ஏற்படும் என்று கேட்கிறார் இவ்விடத்திலே.
சதானீம் ஏவ,
சதானீம் ஏவ, அப்பொழுதே, சதானீம் ஏவ,
இச்சரீர சம்ஸ்லே சரீர விஸ்லேஷ சமணந்தரத்திலே பரமபக்தி பரியந்தமாக முன்பு பிறவாத பாக விசேஷமெல்லாம் உண்டாக கடவது.
அதுக்கு மேல சொல்ற, சதானியமே வா, அப்பொழுதே, சமாதானம் எல்லாருக்கும் ஏற்படும், சபையினாலே ஏற்படும், அப்பொழுதே ஏற்படும், அப்பொழுதே ஏற்படும், சதானியமே வா என்று எம்பெருமான் அதற்கு சமாதானம் அருளி செய்வதாக தெரிவிக்கிறார்.
இச்சரீர விஸ்லேஷ சமணந்தரத்திலேயே,
இந்த சரீரம் சரீரத்தை விட்ட அடுத்த க்ஷணத்திலேயே, சமணந்தரம் அடுத்த நிமிஷத்திலேயே இது ஏற்படும் என்கிறார்.
சரீர விஸ்லேஷ சமணந்தரத்திலேயே பரமபக்தி பரியந்தமாக முன்பு பிறவாத பாக விசேஷமெல்லாம்,
முன்பு பிறவாத பாக, முன்பு இப்படிப்பட்ட பாக விஷயங்கள், பரபக்தி, பரஞான, பரமபக்தி என்று சொல்லக்கூடியவையெல்லாம் உடனே ஏற்படும், முன்னாலே ஏற்படாததெல்லாம் இப்பொழுது ஏற்படும் என்று காட்டுகிறார்.
முன்பு பிறவாத பாக விசேஷமெல்லாம் உண்டாக கடவது,
அதெல்லாம் உண்டாகும், அதெல்லாம் என்னன்னு மேல சொல்ல போயிறேன். அத்தனை பாக விசேஷங்களும் கேவலம் மதிய என்னுடைய தயினாலேயே இவனுக்கு ஏற்பட்டே தீரும், என்னை ஆசிரியத்தவனை ஒரு காலத்திலையும் கைவிட மாட்டேன், அவன் என்னை நினைக்க வேண்டிய அவசியமில்லை, தேகாவசானத்திலே இவனுக்கு மோட்சம், அதற்கு மேலே அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் அதுவும் வேண்டியதில்லை, நான் இவனுக்கு பல நன்மைகளை அப்பொழுது செய்வேன் என்று எடுத்து காட்டுகிறான் இவ்விடத்திலே நம்பெருமாள்.
கீழ் சில உண்டாயிருக்கையும் இல்லாமல் இருக்கையும் பேற்றுக்கு அப்பிரயோஜகம்.
ஆமா, கீழே இதெல்லாம் ஏற்படாமல் போனாலும் கூட இப்பொழுது ஏற்படும், அது பேற்றுக்கு பிரயோஜனம் இல்லை, கீழே ஏற்படாது போனாலும் இப்பொழுது ஏற்பட்டாலும் ரெண்டும் அதனால கிடைக்க போவதில்லை. எது பேற்றுக்கு காரணமா இருக்கக்கூடியது என்றால் என்னுடைய தயைதான்.
கீழ் சில உண்டா இருக்கையும் இல்லாமல் இருக்கையும் பேற்றுக்கு அப்பிரயோஜகம்.
ஆமா, கீழே சில உண்டா இருக்குன்னு வச்சுக்குவோம், இந்த பரபக்தி பரஞான பரமபக்தி, அது ஏற்பட்டபடியினாலே ஒருவனுக்கு மோட்சம் கிடைக்கிறதானா? கிடையாது. இப்பொழுது ஏற்படாமல் போனாலும் கூட அதை பற்றி கவலை கிடையாது, அதனாலே பேற்றுக்கு ஒரு சுதி ஏற்படும் என்று நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எது பேற்றை அழிக்கக்கூடியதோ அதுதான் உபாயம், நானே உபாயம் என்று காட்டி கொடுத்தவனுடைய வார்த்தை இதில் தேக சப்தார்த்தம் இருக்கேன், சர்வதர்மான் பரித்தியஜ்யா மாம் ஏக்கம் சரண, என்ன ஒருவனையே உபாயமாக பற்றுன்னு சொல்லியிருக்கானே, ஏகசப்தத்தாலே எது தவிர்க்கப்படுகிறது? பற்றும் பற்று சரணாகதி உபாயமல்லான்னு காட்டுகிறான் என்பதுதான் பூர்வாச்சாரியர்களுடைய நிர்வாகம். அதில் தெரிவிக்கிறான், ஏன் சர்வதர்மான் பரித்தியஜ்யா அப்படின்ற இடத்துல மற்ற உபாயங்களை தவிர்த்து விட்டான். அதற்கு வெளியே மாம் என்று சொன்னபடியினால நான் என்னைன்னு சொன்னான், அதனால மற்ற தேவதைகளையும் தவிர்த்து விட்டான். அவர்களை நீ பற்ற வேண்டிய அவசியமில்லை, மற்ற உபாயங்களை உபாயமாக பற்ற வேண்டாம் என்று உபாயங்களை தள்ளிவிட்டான். சர்வதர்மான் பரித்தியஜ்யா என்கிறபடியினால் உபாயாந்தரங்கள் தவிர்க்கப்பட்டு விட்டன. மாம் என்கிற சப்தத்தாலே தேவதாந்தரங்கள் தவிர்க்கப்பட்டு விட்டார், அவர்களல்ல என்னைத்தான் பற்ற வேண்டும். அதன் மேலே ஏகசப்தத்தினாலே எதை தவிர்க்கிறான்னு மேலே சொல்லக்கூடிய பிரஜா என்கிற ஸ்வீகாரத்திலே உபாய புத்தியை தவிர்க்கிறது என்கிறார். இடத்துல என்ன உபாயமாக பற்றுகிறாயே, இந்த பற்றும் பற்று உபாயம் நீ நினைப்பாய், அது உபாயம் அல்ல. நான் அல்லவா காரியம் செய்ய வேண்டும், நீ பண்ணக்கூடிய காரியம் உபாயம் நினைக்காத, பண்ண வேண்டியவன் நான் தான். ஆகையினாலே மாம் ஏக்கம் ஏகசப்தமானது பிரஜா என்று என்னை உபாயமாக பற்றுன்னு மேலே சொல்றான். இந்த பற்றும் பற்றிலே உபாய பாவத்தை, உபாயம் அது உபாயம் என்கிற எண்ணத்தை தவிர்க்கிறது விடத்தில் அதைத்தான் அண்டாள் சுஸ்பஷ்டமாக தெரிவித்தாள். தன்னுடைய கரவைகள் பின் சென்று என்கிற பாசுரத்திலே புண்ணியம் யமுடையோம், புண்ணியம் யமுடைய நீதான் புண்ணியம், சாட்சாத் புண்ணிய சப்தன் நீதானே ஒழிய நாங்கள் பண்ணக்கூடியது எதுவுமே அல்ல என்று அண்டாள் திருப்பாயிலே வேதமனைத்துக்கும் வித்தாகும் தன்னுடைய தமிழிலே அற்புதமாக தெரிவித்திருக்கிறாள் என்று பெரியோர்கள் இந்த அர்த்தத்தை எல்லாம் சேரப்பிடித்து எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அண்ணனும் தங்கையும் சொல்வது ஒன்றுதான், தங்க சொன்ன வார்த்தையைத்தான் கண்ணனும் சொல்கிறான் இவ்விடத்திலே, நம்பெருமாடும் சொல்கிறாள் என்பதை பார்க்கிறோம் இவ்விடத்திலே, அதைத்தான் விசேஷமாக சொல்கிறார். அவையல்லவே இது ஏற்பட்டாலும் முன்னாலே ஏற்பட்டிருந்தால் அதனாலே உபாயம் நினைக்கிறையா, இல்லை இப்பொழுது ஏற்படாமல் போனால் கிடைக்காமல் போடுன்னு நினைக்கிறையா, முன்னாலே ஏற்பட்டபடினாலே கிடைத்தது என்று நினைக்கிறாயா, கிடையவே கிடையாது. ஏற்பட்டாலும் ஏற்படாமல் போனாலும் நான் அல்லவா உபாயம், நான் அல்லவா கொடுக்கிறவன், அதை நினைவிலே வைத்துக் கொள் என்கிறார் இவ்விடத்திலே.
உண்டான அம்சம் உண்டாகில் போகத்துக்கு உறுப்பாகிறது.
ஆமா, ஏற்கனவே பரபக்தி பரஜானம் முதலில் ஏற்பட்டிருந்தால் அவளெல்லாம் எதற்கு பிரயோஜனப்படுறதுன்னா, பக்தி என்பது போகத்துக்கு சாதனம். எம்பெருமானோட அனுபவத்தை செய்வதற்கு என்ன வேணும், பக்தி வேண்டும், பக்தியானது போகத்துக்கு சாதனம். ரொம்ப அழகாக வைத்து சுவாபதேசம் அந்நியாபதேசத்தில் காட்டுகிறார். பாலயமணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் ஜீவனகள் வேண்டுவன கேட்டியேல்னு சப்தம், கேட்டியேல்னு சொன்னான், கேட்டியேல்னு ஏன் சொல்கிறான், கேட்டுட்டே இருக்கான். பெருமான் சிம்மாசனத்தில் கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து கேட்டுட்டே இருக்கான், கேட்டுட்டே இருக்கிறவனை பார்த்து கேட்டியேல் கேட்குறியா கேட்குறியான்னு ஏன் சொல்கிறான்னு கேட்டான். அந்த இடத்துல தான் சொல்கிறார், கண்ணபிரான் என்ன பண்ணான்னாக்கா, அவன் ஒரு அந்நிய பரத்தை வந்து வேறு ஒன்றை பார்க்க தொடங்கினான். பேசுகிற பேச்சில் அவனுக்கு சுவாரஸ்யம் போகலை, அவனுக்கு நாட்டம் போகலை, அதில் ஈடுபாடு ஏற்படவில்லை, அதை கேட்கறதை தவிர்ந்தான். இறங்கியோ பார்த்துட்டுருக்கான், அவன் திருமுக மண்டலத்தை பார்த்துன்னு தானே அண்டாள் சொல்கிறான். திருமுக மண்டலத்தை பார்த்தாலே தெரியும், கண்ணை பார்த்தாலே தெரியும், கண்ணை பார்த்தாலே அவன் மனசில் என்ன ஓடுறதுன்னு கண்டுகொள்ளலாம். ஐஸ் ஆர் தி விண்டோஸ் ஆஃப் தி மைண்ட் அப்படின்னு தெரிவிப்பார்கள். கண்ணின் மூலமாக உள்ளே புத்தியிலே ஓடக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ளலாம். கண்ணனுடைய கண்கள் எங்க இருந்ததுன்னா, இவளுடைய கண்களை பார்க்கிறான், இவருடைய மார்பகங்களை பார்க்கிறான், இவருடைய இடுப்பை பார்க்கிறான். இந்த மூணை பார்த்துட்டு இருக்கான், நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம், நீ என்னமோ சுகித்திருக்கிறாயே, இது நியாயமா என்று அவனுடைய தொடையை தட்டுகிறாள். எழுப்பி என்ன கேடு, நான் சொல்றத கேடு அப்படின்றார். ஒருத்தர் கேட்கிறான்னு வச்சுக்கோம், கோபிகளுடைய கண்களை பார்த்திருந்தான், மார்பகங்களை பார்த்திருந்தான், இடையை பார்த்திருந்தான் சொன்ன, என்ன காமத்திலே பேசக்கூடிய பேச்சாக இருக்கிறதே ஒழிய பகவானிடத்துல பக்தியோட பேசக்கூடிய பேச்சாகவே இல்லையே என்று சில பேர்கள் நினைப்பார்கள். அப்படி அல்ல, கண் என்றால் ஞானம், மார்பகம் என்றால் பக்தி, இடை என்றால் விரக்தின்னு காட்டியிருக்கிறார்கள். கண்ணினால் கண்ணை பார்த்து கண்ணானது கண்ணை கொண்டுதான் ஞானத்தை பெறுகிறோம் நாம். கண் என்றது ஞானத்தினுடைய ஸ்தானத்தில், கண் என்று சொன்னால் ஞானம்னு அர்த்தம், உனக்கு கண் இல்லையான்றோம், கண் இல்லையானா ஞானம் இல்லையான்னு அர்த்தம். அதே கூட மார்பகங்கள் என்றால் அது போகத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய பக்தி, அதற்காக சொல்ல வந்தேன். இந்த பக்தி என்பதானது போகத்துக்கு, எப்படி மார்பகங்கள் கணவனோட கூடி அனுபவிக்கும் காலத்திலே போகத்துக்கு உறுப்பாக ஆகிறதோ, அதே போலத்தான் பக்தி எம்பெருமானோட கூடி அனுபவிக்கும் காலத்திலே சாதனமாக ஆகிற. பக்தி இல்லாமல் போனால் இந்த அனுபவம் அனுபவமாக இருக்கவே இருக்காது. இடை என்று சொன்னால் வைராக்கியம் சுருங்கி இருக்கிறது. இதர விட வைராக்கியம் பகவத் விஷயத்திலே பக்தி, பகவத் விஷயத்திலே ஞானம். இதைத்தான் அவன் பார்த்திருந்த பெண்களுக்கு என்ன ஞானம், என்ன அழகா பேசுறான். இந்த ஞானத்தை பார்த்தான், இவருடைய பக்தியை பார்த்தான், இவருடைய வைராக்கியத்தை பார்த்தான். அதனால்தான் ஞானமும் விரக்தியும் சாந்தியும் உடையராயிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவன் என்று காட்டுகிறார். மூன்றும் அவசியம் வேண்டும். பக்தி போக சாதனம் கீழே ஏற்பட்டிருக்குமே ஆனால் அது போகத்துக்கு சாதனமானது. பரபக்தி பரஜான பரமபக்தியில் ஏற்பட்டிருந்தால் அதனாலே பேறு கிடைப்பது என்பது கிடையாது, புருஷார்த்தம் கிடைப்பது என்பது கிடையாது. அது எதற்கு பிரயோஜனப்படுகிறதுன்னா இருக்குன்னு அதை இதுக்கு வச்சுக்கோ அவ்வளோதான், ஏதோ இருக்குன்ற ஆத்துல ஒரு சாமான இருக்குன்னு சொல்கிறார். சரி இருக்கட்டும், அந்த சாமான் இருக்கு என்ன இதுக்கு உபயோகப்படட்டும்னு சொல்கிறோம். அதே போலத்தான் இவ்விடத்திலே இவ்விடத்திலே சொல்கிறான், உங்களுக்கு பக்தி இருக்குமே ஆனால் பரபக்தி வரைக்கான பரமபக்தியால் ஏற்கனவே இருக்குமே ஆனால் அது மேலே என்னோடு கூட அனுபவிக்கக்கூடிய அனுபவத்திற்கு அந்த போகத்துக்கு சாதனமாக ஆயிறது, அதற்கு உறுப்பாக ஆயிருது. அவ்விடத்திலே அந்த அனுபவத்தை செய்வதற்கு அது உரு தூணையாக இருக்கும் என்று காட்டுகிறான்.
உண்டான அம்சம் உண்டாகில் போகத்துக்கு உறுப்பாகிறது, இல்லையாகில் சரீர சமநந்தரத்திலே க்ஷணமாத்திரத்திலே எல்லாவற்றையும் உடையனாக்குகிறான் என்கிறார்.
ஆமா, இல்லை முதல்ல இல்லைன்னு பரபக்தி வரைக்கான பரமபக்தியால் முதல்ல இல்லைன்னு வைத்துக் கொள்வோம். அதையெல்லாம் சரீர விசேஷம், சரீரம் கீழே விழுந்து ஒரு க்ஷண காலத்திலேயே எம்பெருமான் உண்டாக்கி விடுவன். இல்லைன்னு அனுபவம் பண்ண முடியுமோ? பரபக்தி பரஜான பரமபக்தியில் இல்லாமல் போனால் ஒருவனாலே பகவானோட கூடி அனுபவத்தை செய்ய முடியாது. பக்தி போகத்துக்கு உறுப்பாக ஆகிறதுன்னு சொன்னால் போகத்துக்கு அது வேணுமோ இல்லையோ? எப்படி மற்றொன்றும் தெரிவிச்சிருக்கா, பக்தியானது போஜனத்துக்கு சுத்து போலே. போஜனம் பண்ணக்கூடிய காலத்தில் பசி வேண்டாமோ? பசி இல்லாமல் போனால் போஜனம் ரசிக்கவே ரசிக்காது, ருசிக்காது. ஆகையினாலே பக்தி வேண்டும். அந்த பக்தியானது போகத்துக்கு உறுப்பாக ஆகிறது. அது உடனே விளைவிக்கப்படும். இல்லாமல் போனால் அதை பற்றி கவலைப்பட இல்லையேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரீர விசேஷம் ஏற்பட்ட உடனே நான் அதை விளைவித்து விடுவேன் அவனுக்கு என்று மேலே பண்ணக்கூடிய பாக்க விசேஷங்களை தெரிவிக்கிறான் எம்பெருமான் இவ்விடத்திலே என்பதாக திருவள்ளம் பற்றி அற்புதமான சீசூக்கியிடுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை.
உண்டான அம்சம் உண்டாகில் போகத்துக்கு உறுப்பாகிறது, இல்லையாகில் சரீர சமநந்தரத்திலே க்ஷணமாத்திரத்திலே எல்லாவற்றையும் உடையனாகிறான் என்கிறார். உபாசகனுக்கு உபாசன சமாப்தியிலே ஒரு குறை வரிலும்,
உபாசனம் முடியறது முடியச்சே அவனுக்கு ஒரு குறை வரும். அதுதான் அந்திம ஸ்மிருதி இல்லாமல் போனால் இந்த உபாசகனானவன் எதை நினைக்கிறானோ அது கிடைக்கும், அடுத்தபடிய பரவுதம் கிடைக்காது. அவனுக்கு ஒரு குறை ஏற்படலாம், உபாசனத்துக்கு குறை ஏற்படலாம்.
யோக பிரஷ்டோ அபிஜாயத்தே என்று கொண்டு கீழது மேலாக பலிக்கும்.
ஆமா, அதற்கு மேல பலிக்கும். இந்த யோக பிரஷ்டனா இருக்கக்கூடியவன் அவனுக்கு என்ன ஏற்படும்னாக்கா, சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கே யோக பிரஷ்டோபிஜாயத்தேன்னு கண்ணன் கீதையில தெரிவிக்கிறான். உபாசனை பண்ணிட்டு இருந்தவன், உபாசகனா இருக்கக்கூடியவன், வாயாந்திரட்டனா இருக்கிறவன், அப்படிப்பட்டவனுக்கு ஒரு கடைசியில சுத்தி ஏற்படு, ஜடபரதன் மானாக பிறந்தார்னு பார்க்கிறோம். அப்புறம் மறுபடியும் அடுத்த ஜென்மம் நல்ல ஒரு குலத்திலே அவரை பிறக்கும்படியாக பண்ணி, யோகிகளுடைய குலத்திலே பிறக்கும்படியாக பண்ணி, அவருடைய அந்த ஞான யோகத்தை பூர்த்தி அடையும்படியாக செய்து தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்கிறான் எம்பெருமான். அது காலம் கழித்து ஏற்படுகிறது, விட்டுவிட மாட்டான் எம்பெருமான் அவனையும். ஆனால் யோக பிரஷ்டோபிஜாயத்தே, யோக பிரஷ்டனா இருக்கக்கூடிய சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கே, நல்ல பரிசுத்தமான ஆச்சார அனுஷ்டானங்களை உடையவர்களுடைய கிரகத்திலே அவனை பிறக்கும்படியாக செய்து, அந்த அவன் தொடங்கின அந்த யோகத்தை முடிக்கும்படியாக செய்து அவனை திருவடி சேர்த்துக் கொள்கிறான் எம்பெருமான் என்று காட்டப்பட்டது. ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை. இவனுக்கு என்னவென்றான், இவனுக்கு இல்லாத விளைவிக்கிறான் இவ்விடத்திலே என்று காட்டுகிறான்.
யோக பிரஷ்டோ அபிஜாயத்தை என்று கொண்டு கீழது மேலாக பலிக்கும்.
கீழது கீழது மேலாக அவனுக்கு பலிக்கிறது. கீழே வேண்டியது மேலே வந்து மேலே இவனுக்கு பலிக்கிறது. கீழது மேலாக பலிக்கும், மேலே வரும் காலத்திலே பலிக்கும்னு அர்த்தம். இப்பொழுது கிடைக்காமல் இந்த சரீர சமநந்தரத்திலே, சரீர விசேஷ சமநந்தரத்திலே கிடைக்காமல் போனாலும் பிற்பாடு இவனுக்கு மேலே கிடைக்கும்.
நடுவே ஒரு குறை வரிலும் அதுவே குறையாக அனர்த்தம் பலிக்கும்.
ஆமா, நடுவில் ஒரு குறை வந்ததுன்னாக்கா அதுவே ஒரு குறையாக இருந்து அனர்த்தம் பலிக்க அவனுக்கு. அந்த அனர்த்தத்தை எம்பெருமான் போக்குவதில்லை. காரணம் என்னவென்றால், இவன் தன் தலையில் அல்லவா அந்த ஒரு உத்தியோகம் ஒரு முயற்சியை வைத்துக் கொண்டான். ஆனால் பிரபன்ன அதிகாரி என்ன போட்டான், எல்லாத்தையும் அவன் திருவடித்தாமல வச்சுட்டான், அவன் தலையில இட்டு விட்டான். தர்பத்தை அவன் தலையில போட்டான்னா அவன் கவனிச்சுக்கிறான், அக்ஷய தூக்கி அவன் தலையில போட்டோம்னாக்கா நீ தான் என்னை கவனிச்சுக்கணும், என்னால் என்னை கவனித்துக் கொள்ள முடியாது என்று அவனிடத்திலே ஒப்படைத்த பிற்பாடு எம்பெருமான் அந்த காரியம் முழுவதையும் செய்து முடிக்கிறான். கோவர்தனோத்தரணம் பண்ணினான். எல்லாம் என்ன பண்ணான், வள்ளாரம் வந்து, யோ கண்ணா ரட்சிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும், எங்களை ரட்சிக்க வேண்டும்னு கேட்டான். ரட்சணத்தை எப்படி பண்ணினான், கல் எடுத்து கல் மாறி காத்தான் என்று பார்க்கிறோம். ஆக ஆயர்தம் ஆயர்களுடைய இனம் கூட்டம், அந்த இனம் கூட்டமும் அதே போல அவர்களுடைய பசுக்கள் பேர்களும் ஒரு துளி ஜலம் விழாமல் கோவர்தனத்தை தலைகீழாக பிடித்து குடையாக பிடித்து அவன் ரட்சித்தான். வரகுலத்தோள் தாம்பாக என்று அதை நன்றா வரை மலையை குடையாக பிடித்தான். அந்த காலத்தில் பிடித்து ரட்சித்தான். ஆக நீதான் ரட்சகன் என்று சொன்ன பிற்பாடு இவர்களுக்கு ரட்சணத்தை பலபடியாக அவன் சிந்தித்து செய்தான். இவர்கள் என்ன பண்ண சௌக்கியமாக இருந்திருந்தான். அதன் கீழே நித்தியம் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வசதிகள் ஒரு குறைவும் இல்லாமல் இருந்தார்கள். நார்மல் லைஃப்னு சொல்கிறோமே அதில் ஒரு குறைவும் இல்லாமல் சுகமாக இருந்தா. மழை பாட்டில் கூட்டின்ட்டுருக்கு, மழையா கல்மழை, கல்மழை பாட்டில் கூட்டின்ட்டுருக்கு. எம்பெருமான் ரட்சித்தான் அந்த காலத்தில். ஆக அந்த சரித்திரத்திலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம், அவன் ரட்சகன் என்று சொல்ல நமக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் தானே நினைத்து பண்ணுகிறான் எம்பெருமான். ஆனால் இந்த உபாசகன் என்ன பண்ணுறான், நானே ரட்சித்துக் கொள்கிறேன் என்று ஆரம்பித்து சில உபாயாந்தரங்களிலே கை வைக்கிறான். உபாயாந்தரங்களை கை வைத்தவுடனே எம்பெருமான் கைவிட்டு விடுகிறான். திருட்டாந்தம் சொல்லியிருக்கேன், குழந்தை இருக்கே அம்மா கையை பிடிச்சிக்கோன்னு சொன்னால் அம்மா பார்த்து கல்லுக்கள் எங்கே இருக்குன்னு பார்த்து கையை பிடிச்சி இந்த குழந்தைய அழைச்சின்னு போகிறார். சில இடங்களில் தூக்கிக்கணும்னா இடுப்பில் தூக்கி வச்சுக்கிறான். தூக்க முடியாமல் இருந்தாலும் கூட ஐயோ குழந்தைக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமே என்று நினைத்து இடுப்பிலே தூக்கி வைத்து கொண்டு போகிறாள். வெயில் படாமல் காக்கிறாள், அதே போல தூசிப்படாமல் காக்கிறாள். இப்படி பலவிதமாக ரட்சணத்தை பண்ணுகிறாள். ஆனால் இவள் கையை பிடித்து கொள்ள மாட்டேன் என்று அடங்கா பிடாரியாக தெரியக்கூடிய குழந்தையை விட்டுடுறான். அது தன்னைத்தானே ரட்சித்து கொண்டா உண்டு, விழறது எழுந்திருக்கிறது, போய் விழுந்தா இல்லையோ நீயே எழுந்திருந்து வா அப்படின்னு பேசாத இருக்கு. அதுபோல எம்பெருமான் என்னவென்றான், குரலை விட்டு விடுகிறான், என்னுடைய ரட்சணத்தை நான் பண்ணிக் கொள்கிறேன் என்று உபாயாந்தரங்களிலே கை வைத்தவர்களிடத்திலிருந்து எம்பெருமான் ஒதுங்கி இருக்கிறான். பண்ணட்டும், அதன் மூலமாக வரட்டுமே, அவர்களுக்கு அதிலே ருச்சி இருக்கு. பிரபத்தியிலே ருச்சி இல்லை, என்னையே உபாயமாக பற்றுவதிலே அவர்களுக்கு ருச்சி இல்லை. ருச்சி எதிலே இருக்கிறதோ அதிலே வரட்டுமே. தாயானவள் குழந்தைக்கு எதிலே ருச்சி இருக்கிறதோ அதிலே விட்டு விடுகிறாள், அதிலே வரட்டும்னு விட்டு விடுகிறாள். அதே போலத்தான் விற்கெல்லாம் தாயா அளிக்கின்ற தண்டாமரைக்கண்ணனான எம்பெருமானும் இவர் அந்த வழியிலே வரட்டுன்னு விடுகிறான். அதனால நடுவிலே ஒரு குறை ஏற்பட்டதே ஆனால் இந்த குறை அவனை பாதிக்கிறது, அதாவது உபாசகனை பாதிக்கிறது. ஆனால் பிரபன்னனுக்கு குறை ஏற்படுமே ஆனால் இந்த குறையை போக்கி எம்பெருமான் திருவடி சேர்த்துக்குள்ளே இவன் நம்முடைய தன்னுடைய ரட்சணத்தை நம்மதீனமாக ஆக்கியிருக்கிறான், நாமல்லவா இதற்கு கடவும், நாம் செய்ய வேண்டிய காரியத்தை வேறு செய்வார் யார் செய்வார்கள் என்று ஏன்று கொண்டு அவன் செய்கிறான். அதுதான் ரெண்டுக்கு வித்தியாசம் என்று காட்டுகிறார். இவ்விடத்துல நாம் எப்படி இருக்க வேண்டும், பாயாந்தர நிஷ்டர்களாக இருக்க வேண்டுமா அல்லது பிரபன்னர்களாக இருக்க வேண்டுமா என்பதை இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். அவரை பற்றி இருப்போமேயானால் ஒரு குறையும் ஏற்படாது. இங்கும் அங்கும் எங்கும் திருவருள் வெற்றி என்பொருவர் என்று காட்டுகிறாள். இந்த சித்தாந்தம் பொய்யா, கிடையவே கிடையாது. நமக்கு அது ஏற்பட வேண்டும் என்பதுதான் இவ்விடத்தில் எம்பெருமானார் காட்டக்கூடியது. நம்பெருமான் சொல்லக்கூடிய வார்த்தையில் நமக்கு விசுவாசம் இருந்தால் அப்படி இருப்போம் என்பதிலே சந்தேகமே கிடையாது. நடுவே ஒரு குறை வரிலும் அதுவே குறையாக அனர்த்தம் பலிக்கும். இங்கனன்றாயிலும் அந்திம ஸ்மிருதி இல்லாத போது பழைய நிலையேயாய் தலை கட்டிவிடும். ஆமாம், இப்படியெல்லாம் நடுவில் வந்து குறை வந்தாலும் அது அவம்போக்கிறது இல்லை. இப்படியெல்லாம் இருந்து சரி ஒருவேளை நன்றாகவே யோகத்தை அனுஷ்டிக்கிறான் என்று வைத்து கொண்டாலும் கூட கடைசியில் அந்திம ஸ்மிருதி, கடைசி காலத்தில் எம்பெருமான் வேடும் பரமதம் வேடும் என்கிற எண்ணம் இல்லாமல் போவனே ஆனால் ஜனபரதனை போலே வந்து பிறந்த கேள்வியே சொன்னேன், மானாக வந்து பிறந்து விடுவன். ஆகையினாலே அந்திம ஸ்மிருதி அவனுக்கு தேவை. உபாயாந்தரனுக்கு உபாசகனுக்கு அந்திம ஸ்மிருதி தேவை. அது இல்லாமல் போனால் அவனுக்கு பண்ணின காரியம் பலத்தை கொடுக்காது என்று தெரிவிக்கிறான். ஆகையினாலே பிரபன்ன அதிகாரிக்கு அது வேண்டியதில்லை. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் என்று ஜோதிவாய் திறந்து விழித்தான். பிணி ஒழி தமரர் பெருவசும்பருளும் பேரருளாளன் எம்பெருமானான ஹஸ்திகிரி ஈசன்.
ஆன பின்பு இது கூடுமோவென்ன மற்பிரசாத லப்த,
அதனால இது கூடுமோன்னு அதுபடிய அதனால இப்படி எல்லாம் இருக்க உபாசகனுக்கு அப்படி இருக்கும் பொழுது சேருமோ, இது கிடைக்குமா அப்படின்னு கேட்க. இது இந்த மாதிரி நமக்கு நடுவில் அந்திம ஸ்பூர்த்தி வேண்டாமா, நடுவில் ஏதாவது குறை வந்ததுன்னாக்கா அதை யார் போக்குவா அப்படின்னாக்கா அதுக்கு சொல்றாரு விடத்துல, இது என்னுடைய பிரசாதத்தினாலே ஏற்பட்டது. இந்த சில பாக விசேஷங்கள் மேலே ஏற்படுவதும் என்னுடைய பிரசாதத்தினாலே ஏற்படும், என்னுடைய அனுகிரகத்தாலே ஏற்படும் என்று தெரிவிக்கிறார் விடத்துல.
மற்பிரசாத லப்த தன் தலையில் உபாயபாவம் சுமப்பானுக்கு அல்லவோ கீழ் சொன்ன அனர்த்த சந்ததி எல்லாம் சம்பவிப்பது.
ஆமாம், தன் தலையில் உபாயபாவத்தை சுமக்கிறான், தாம் பண்ற தான் ஒரு முயற்சி செய்து அடைகிறேன்னு நினைக்கிறான் ஔபாசகன் உபாயாந்தர நிஷ்டன். அப்படிப்பட்டவன் அவன் தன் தலையில சுமக்கிறான், தந்தலையில் சுமக்கிற அப்படின்னால இந்த மாதிரி அனர்த்த பரம்பரைகள் அனர்த்த சந்ததிகள், சந்ததின்னா தொடர்ச்சியாக சீரீஸ், அதெல்லாம் அவனுக்கு ஏற்படும், இவனுக்கு ஏற்படாது. ஏன் என்றால் அதை காப்பதாக இருக்கக்கூடியவன் இருக்கிறான் பெருமான். காப்பான் இவனை ஒழிய அவனில் தன்னைத்தானே காத்துக் கொள்கிறேன்றான், காப்பானாக தன்னை நினைக்கிறான், ஆகினாலே அங்கு கட்டம் ஏற்படுகிறது. காப்பானாக மற்றொருத்தனை நினைக்கிறான், சர்வசக்தி யுக்தன் சர்வஜன் அப்படிப்பட்டவனை பற்றுகிறான், ஆகையினாலே ஒரு குறையும் ஏற்படுவதில்லை. அவனே உபாயமாக பற்ற வேண்டும். எதனால சொல்கிறேன், தன்னை பார்த்தால் அவனைத்தான் பற்ற வேணும், தனக்கு சக்தி கிடையாது, ஞானம் கிடையாது, சக்தி கிடையாது. தன்னுடைய அசக்தியை பார்த்தாலும் அவனை பற்றணும், தன்னுடைய ஞானத்தை அஜானத்தை பார்த்தாலும் அவனை பற்ற வேண்டும். அதற்கு மேலே விரோதி பரம்பரைகள் எவ்வளோ விரோதி இருக்கு, அந்த விரோதியை நம்மாலே கழித்து கொள்ள முடியுமோ என்று கேட்டால் நம்மாலே கழித்து கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்டது அவன்தான் போக்க வேணும். எனக்கா ஒரு சரித்திரம், ஒரு பரம்பரையிலே இந்த சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டருக்கு ரெண்டு சிஷ்யர்கள் இருந்தார், கீழகத்தாழ்வார் ரெண்டு பேர் இருந்தார், இதில் திருக்கோட்டியூரில் ரெண்டு பேர் இருந்தார். ஒரு சிஷ்யர் அவருக்கு இந்த உபாய பாவத்தில் திருடமான அத்தியவசாயம், மற்றொருத்தருக்கு அவன் சில பண்ணணும்னா அதெல்லாம் பண்ணணும், கைங்கரிய ரூபமாக பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு அவருடைய அபிப்பிராயம். அவர் ஒரு நாள் ஒரு அமாவாசையோ அல்லது அயன காலத்திலையோ அவர் தீர்த்தமாடி பண்ண வேண்டிய காரியத்தை எல்லாம் தரப்பண முதலோடெல்லாம் பண்ணிட்டார். இன்னொருத்தர் பண்ணலை, பண்ணாமல் உட்கார்ந்துட்டு இருக்கார், அவர் தீர்த்தமாடாமல் இருக்கார். அவரிடத்துல வந்தார், நான் இன்னைக்காவது அயன காலம் இன்னைக்காவது சீக்கிரமாக தீர்த்தமாட வேண்டாமா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், நாலஞ்சு முழுக்குகளாலே போகக்கூடியதெல்லாம் நம்முடைய பாபங்கள், இடத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள் நரசிங்க பெருமாள் அவருடைய திருக்கையிலே இருக்கக்கூடிய திருவாழியை பிரயோகம் பண்ணினால் ஒழிய நம்முடைய பாபமானது போகவே போகாது, அவனல்லவா போக்க வேண்டும், நாலஞ்சு குளிச்சால் போகுமா, நீர் குளிச்சா போகும்னு நினைச்சிட்டு குளிக்கிறேன், எல்லாம் செய்து இதனாலே பாபத்தை ஒழித்துக் கொள்வது என்பது ஒன்று கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அப்போ பட்டர் தெரிவிச்சாராம், மனசில் இதை கேட்டுட்டே இருக்கார் பட்டர். அவர் கேட்ட காலத்தில் அவர் செவியிலே வந்து விழுந்தது இந்த வார்த்தை, ரெண்டு பேரும் பேசின்னு இருக்கிறது. இந்த விழுந்த உடனே நினைச்சார், ஆஹா இவருக்கு என்ன திருடமான அத்தியவசாயம், இவரை நாம் குறைய நினைத்திருந்தோம், ஆச்சாரம் இல்லையே, சீக்கிரம் தீர்த்தமாட்டுறதில்லை, ஒன்றும் பண்ணுறதில்லை, இவர் ரொம்ப குறவாக இருக்காரேன்னு நினச்சிட்டு இருந்தோம், இப்படிப்பட்ட திருடமான அத்தியவசாயமானு அவரை பற்றின எண்ணம் உயர்ந்தது என்று சரித்திரம் சொல்கிறார். அதுக்காக நம்ம தீர்த்தமாடாமல் இருக்கணும்ன்றதெல்லாம் அர்த்தம் இல்லை. அவர் தன்னுடைய திருடமான அத்தியவசாயத்தை தெரிவித்தார், அது அவருடைய உறுதிப்பாடு. மற்றொருத்தர் பண்ணுறாரே அப்படின்னா அவரும் உபாயாந்தரமாக நினைத்து பண்ணவில்லை, பெருமானுடைய நியமனம் ஸ்ருதி ஸ்மிருதி மமாய் வாக்கியம், ஆகையினாலே இது செய்ய வேண்டும். அதனால ஆக்யா கைங்கரியம் அனுக்யா கைங்கரியம், ஆக்யா கைங்கரியத்தை பண்ணினார் அவர். இவர் என்ன நினைக்கிறார், இதெல்லாம் நமக்கு உபாயமான கிடையவே கிடையாது, இது உபாய அத்தியவசாய நிஷ்டை உடையவர். இந்த உபாய அத்தியவசாய நிஷ்டையை சொல்கிறார் விடத்துல.
தந்தரையில் மற்பிரசாத லப்த தந்தரையில் உபாயபாவம் சுமப்பானுக்கல்லவோ கீழ் சொன்ன அனர்த்த சந்ததியெல்லாம் சம்பவிப்பது.
தந்தலையில் உபாயபாவத்தை சுமக்கிறவன் யார், உபாய அந்தரிஷ்டன். அவளை பேர்னு வச்சிருக்கார் சாஸ்திரிகள்னு பேரு, சாஸ்திரத்தை சொன்னதை அனுட்டித்து எம்பெருமானை பெற வேண்டும் நினைக்கிறார். பிரபன்னாதிகாரிக்கு என்ன பெயர், சாரக்யர்கள், சாஸ்திர சாரமாக இருக்கக்கூடியது திருமந்திரம். திருமந்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவன்தான் உபாயம், நமசப்தார்த்தம் என்ன, அவன்தான் உபாயம் என்பதை காட்டி கொடுக்கக்கூடிய ஸ்வரூப உபாய புருஷார்த்தம் மூன்றின் ஸ்வரூபத்தை ஓம் என்கிற பிரணவம் தெரிவிக்க, நமஹா என்பது உபாயத்தை தெரிவிக்க, நாராயணாயா என்பது புருஷார்த்தத்தை தெரிவிக்கிறது என்று காட்டியிருக்கிறார். என்னுடைய உபாயம் அவன்தானே ஒழிய மகானா எனக்கு நான் அல்லேன். ஆஹா, அவன்தான் உபாயம். அந்த உபாயமாக இருக்கக்கூடிய திருடமான நம்பிக்கை விசுவாசமுடையவன் ஆகினாலே இவன் தன் தலையிலே வைத்துக் கொள்ளவில்லை இந்த உபாய பாவத்தை. ஆனால் சாஸ்திரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவ என்ன பண்றா, தன் தலையில வச்சுட்டு இருக்கா, தன் தலையில வச்சிருந்த அவளுக்கு விட்டான்னு சொல்லியிருக்க. தெப்ப சாஸ்திரிகள் தெப்ப கை இறப்போரே, ஆச்சாரியர் சொல்ற தெப்ப கை இறைப்போரே, தெப்பம்னு ஒன்று இருக்கு. இந்த கட்டை ஒரு ஆறு வெள்ளம் வருது, பிளட்ஜோட குடிக்கிறது, அது நீந்தி அக்கறைக்கு போகணும். போகக்கூடிய காலத்தில் சாஸ்திரி என்ன பண்ணிடுறான், அல்லது ஒருத்தர் என்ன பண்ணிடுறான், தெப்பக்கட்டையை இடதுகையினால இடிக்குகிறான், வலதுகையினால நீந்துவதற்காக கை ஜலத்தை துழாவுகிறான். ஆ, தானும் பிரயத்தனப்படுகிறான். அந்த கட்டையும் தெப்பக்கட்டை மிதக்கக்கூடியது. அந்த மிதக்கக்கூடிய அந்த தெப்பக்கட்டையும் பிடித்துக் கொள்கிறான். ஆனால் சாரக்கியனாய் இருக்கக்கூடியவன் என்ன பண்ணினான், சாரக்கியனான் விட்டத்தில் இருப்பாரை போலே ஒரு படகுல ஏறி நடுவில் உட்கார்ந்து விடுறான். இந்த படகுக்காரன் தள்ளிண்டு போறான், இவனுக்கு கவலையே கிடையாது. ஒரு காரியம் பண்றது, ஆற்றை கடைப்பதற்கு இவன் என்ன காரியம் செய்கிறான், ஒன்றும் செய்வதே கிடையாது. ஏறி உட்கார்ந்து விடுறான், கொண்டு போய் அவன் சேர்த்துடுவான். அதுபோல எம்பெருமான் நாவிக்கனை போலே, நாவேவயாந்தம் உபயேதம் ஹவந்தம் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு படகை ரெண்டு கரையிலும் இருக்கிறவர்கள் கூப்பிடுகிறாப் போலே எம்பெருமானாகிற தோணி, வைகுந்தன் என்பதோர் தோணி, விஷ்ணு போத்தோ நராணம், அவன் தான் தோணியாயிருந்து கடக்கும் முடியாச்சு. அவனை பற்றி ஏறி உட்கார்ந்து விடுவோமே, ஆனால் கவனே கரகுருகம் காலம் எண்ணுவர்கள் எப்போ பர்வதத்துக்கு போகிறோன்னு பார்த்துட்டு இருப்பான். எதிர்கரை எப்போ வந்து சேரப்போறதுன்னு தோணியிலே படகிலே இருக்கக்கூடியவன் எதிர்பார்த்து இருக்குமா போலே ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கிறான் இந்த பிரபன்னாதிகாரி. அவன் தான் சாரக்கியன். சாஸ்திரின்னு சொல்லவன் யாரு, உபாயாந்தர் நீட்டன். அந்த உபாய பாவத்தை தன் தலையிலே ஏறிட்டு கொண்டவன் அவன் என்ன பண்றான், தானும் பிரயத்தனப்படுகிறான், எம்பெருமானையும் பற்றுகிறான். அப்படி இருக்கக்கூடியவர்கள் சாஸ்திரிகள், சாரக்கியர்கள், பிரபன்னர்கள். சாஸ்திர சாரமாக இருக்கக்கூடிய திருமந்திரம் மூன்று தாடியிலே தயிரை நிறைத்து கடைந்து வெண்ண திரட்டினார் போலே மூன்று வேதத்திலும் மூன்று அக்ஷரத்தையும் எடுத்தது. ஆகையால் இது சகலவேத சாரம் என்கிறார். எது ஓம் என்கிற பிரணவமே சகலவேத சாரம். பிரணவத்தார சொல்லப்பட்ட அர்த்தம் என்ன, இத்தால் கண்ணபுரம் உன்னுடையானுக்கு அடியேன் ஒருவர் குறியேனோ என்கிறபடியே ஜீவபர சம்பந்தம் சொல்லிற்று. தாமரையாள் கேழ்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்றதாயத்தேன்னு ஓம் என்கிற பிரணவத்துக்கு அர்த்தம் சொன்னார். அல்ல, சாரமாக இருக்கக்கூடிய திருமந்திரம் சாஸ்திரம் வேதம் அதிலிருந்து சாரமாக இருக்கக்கூட எடுத்தார். மூன்று தாழியிலே மூன்று பாத்திரத்திலே தயிரை நினைத்தா போது மூன்று வேதங்கள், மூன்று வேதமாக இருக்கக்கூடிய தயிரை கடைந்து வெண்ணெய் திரட்டி எடுத்தா போலே அகார உக்காரம் அகாரங்களை எடுத்தார். இந்த மூணையும் சேர்த்து தான் ஓம் என்கிற பதம் வந்தது. இந்த ஓம் என்பது இருக்கிறதே சாரமாக இருக்கக்கூடியது, அதில் எல்லாம் அடங்கி விட்டது என்று காட்டுகிறார்கள். அவனே உபாயம் என்பது சார சிறந்த அர்த்தம். அவனே உபாயம்னு பற்றினவனுக்கு கவலையே கிடையாது. தந்தையில வைத்துக் கொண்டிருவனுக்கு பல கட்டங்கள் ஏற்பட்டே தெரிகிறது என்று காட்டுகிறார் விடலை. அதுதான் என் தலையிலே கிடக்குமாயில் அவனுக்கு இவ்வதிசயங்கள் எல்லாம் உண்டாகைக்கு ஒரு குறை இல்லையே. அந்த உபாய பாவம் எம்பெருமானுடைய என் தலையில் என்றால் எம்பெருமானாகிற என்னுடைய தலையிலே, என்னிடத்துல இவன் தலையில வச்சுடுறான் இந்த பாரத்தை, அதான் பர சமர்ப்பணம்னு பேர். அப்படி வைத்து விட்டோமே ஆனால் இவனுக்கு இந்த நன்மைகள் ஏற்படுவதில் ஒரு குறையும் கிடையாது. பாக விஷயங்கள் ஏற்பட்டு நான் கொடுக்க இவன் பெறுகிறான் என்று காட்டுகிறான். அவனுக்கு அது இல்லை, அதனால அவன் சமப்படுகிறான்.
புருஷார்த்த லாபத்துக்கும் ஒரு தட்டில்லையே.
புருஷார்த்த லாபம், புருஷார்த்தம் பரமபதம் கைங்கரியம், எம்பெருமானுடைய கைங்கரியம் தான் பரம புருஷார்த்தம். அந்த பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய கைங்கரியத்திற்கும் ஒரு குறைவும் ஏற்படாது. அவசியம் என்னை வந்து அடைந்து கைங்கரியத்தை பண்ணுவன்.
ஆனால் தேவர் பிரசாதமடியாக லபிக்கும் அவைதான் எவை என்ன, மச்சரணாரவிந்த உடை காந்திகாத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி.
மேல கிடைக்கூடிய இவருடைய கிருபையினாலே என்ன கிடைக்கும் கேட்கிற கேட்கிறதே என்னெல்லான்னு மேலே சொல்கிறார், நீங்களே சொல்கிறார். அதை அடுத்த வாரம் இந்த காலக்ஷேபத்தில் அனுபவிக்க பிராப்தம்னு சொல்லி நிறுத்துகிறேன். ஆனால் கேட்டுதா, தீராரும் எதிராசர் திருவடிகள் வாழி திருவரையில் சாத்திய செந்துவராடை வாழி, தேராரும் செய்யவடி எப்பொழுதும் வாழி, இலங்கைய முன்னோல் வாழி இணைத்தோள்கள் வாழி, தோராத துய செய்ய முகச்சோதி வாழி, தூமுருவல் வாழி துணைமலர் கண்கள் வாழி, ஏராறு திருநாமம் அணிந்த எழில் வாழி, இணைதிரைப்போடெழில் ஞானமுத்திரை வாழியே, அரிசமய செடிய அதனை அடியறுத்தான் வாழியே. அடர்ந்து வரும் குதிரட்டிகளை அறுத்துகந்தான் வாழியே. செரிகரிய சிறிது மரத்தீர்த்து விட்டான் வாழியே. தென் அரங்கர் செல்வம் முத்தும் திரித்து வைத்தான் வாழியே. மறையதனில் பொருளனைத்தும் வாய்மொழிந்தான் வாழியே. மாறன் உரை செய்த தமிழ் மறை வளர்த்தோன் வாழியே. அரமிகுனர் பெரும்பூதூர் அவதரித்தான் வாழியே. அழகாரும் எதிராசர் அடியணைகள் வாழியே. அழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம், தீயர் திருவடிகளே சரணம்.